கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மண்மீன் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஈரோடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மத்தியில். அதே போல உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய சகோதர சகோதரிடத்திலே நான் மீண்டும் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் இந்த ஒரு பெரிய வாய்ப்பில் நம் யாவரையும் தேவன் முகமுகமாக சந்திக்க செய்து இந்த ஒரு அற்புதமான நாளில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ள ஒரு பெரிய கிருபை இந்த நாளில் நமக்கு தேவன் செய்திருக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் சார்பிலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலம் இதாகிய தேவனுக்கு நம்முடைய நன்றிகள் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு மீட்கும் பொருள் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. ஆனால் மீட்கும் பொருள் அது கொஞ்சம் டைட்டில் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால மீட்கும் பொருள் அவருடைய அங்க இருக்குது. அப்போ மீட்கும் பொருள் சொல்லும் போது நம்ம உடனே நீங்க என்ன நினைச்சிட வேண்டாம்னா, நம்ம பேசிக் லெசன் தான் ஏதோ மறுபடியும் ரிப்பீட் பண்ண போறோமோ அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். ஆக்சுவலி இந்த பாடத்தினுடைய இன்னொரு வகையான தலைப்பு என்னன்னா, ஆழமான அன்பினுடைய அடித்தளம். சரிங்களா, ஆழமான அன்பினுடைய அடித்தளம் அதுதான் மீட்கும் பொருள், அதுல இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்களும் யாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு தேவனுடைய கிருபையில இந்த ஒரு இடத்துல அவருடைய பரிசுத்தமான அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. வேற எந்த ஒரு உறவு முறை இருக்குங்களா நமக்கு? வேற எதுவுமே நமக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ ஒரே ஒரு விஷயம் தான் பாக்குறோம், நம்ம எல்லாருக்குள்ளயும் அது இருக்குது. அதுதான் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம். அதன் மூலமாக நாம இன்னைக்கு ஒன்று கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சத்தியம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா நம்ம எதுதான் சொல்லுவோம்னா, சத்தியம் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எல்லாமே ஒண்ணு கூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமா, எதன் மூலமா அப்படின்னா சத்தியத்தின் மூலமா. பாருங்க, நம்ம இது பொதுவா இருக்கக்கூடிய பதில். ஆனா இதுதான் ரொம்ப சரியான பதில். ஆனா இது பொதுவான ஒரு பதில். ஆனா உண்மையிலேயே நம்ம எதன் மூலமா தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தியத்தின் மூலம் தான். ஆனா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் பகுத்தறிய தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள். அப்போதான் இன்னும் கொஞ்சம் ஆழம்னமா போக முடியும், இந்த அன்புல இன்னும் ரொம்ப அதிக ஆழம்னமா போக முடியும். பாருங்க, இப்போ சத்தியம் சொல்லும் போது சத்தியத்துல எவ்வளவு வகைகள் இருக்குது பாக்கணும். சத்தியம் சொல்லும் போது இப்ப நம்மளுடைய கையில இருக்கிற வேதம் எடுத்துக்கலாம். அப்ப இந்த வேதத்துல சத்தியம் தான், இதுக்கு கண்டிப்பா சத்தியம் தான். ஆனா தேவன் சத்தியம் அப்படி வச்சிருக்கிறார். ஆனா இதுல என்னென்ன வகை வச்சிருக்கிறார் சத்தியத்துல பாருங்க. நம்ம தீமைத்தேவைக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது நம்ம அதுல படிக்கிறோம், இது உபதேசங்களா இருக்குது இல்லைங்களா. சில உபதேசங்கள் இருக்குது, சில படிப்பினைக்குரிய காரியங்கள் இருக்குது, குணலட்சணங்களை வளர்க்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. பாருங்க, அப்போ சத்தியம் நம்ம எடுக்கும் போது வகைகள் கூட அதுல இருக்குது, அது கூட நமக்கு சரியா கவனிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ சத்தியம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஆழமா போனோம்னா, ராஜ்யம் பற்றின உபதேசங்கள் நம்ம வந்து படிக்கிறோம். வேற இந்த அமைப்புகள் பற்றின உபதேசங்கள் நம்ம வந்து படிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளில. பாருங்க, இதெல்லாம் வகை, சத்தியத்தில் இருக்கக்கூடிய வகைகள். தேவன் அங்கங்க அங்கங்க வகைகளாக பிரிச்சு வச்சிருக்கிறார். சோ இப்படி இருக்கும் போது இன்னைக்கு குறிப்பா நம்ம சத்தியம்னு சொல்லிட்டோம்னா, எந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு எந்த சத்தியத்தை மையமாக வச்சு நம்ம இன்னைக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ஏன் இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் முன்னாடி கேள்வியா வைக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம மத்தியில அநேக பலவீனங்கள் காணப்படுது இல்லைங்களா, அநேக குறைவுகள் இருக்கு. அது கண்டிப்பா இருக்கும், அது இருக்க வேண்டியது அவசியமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம யாரும் பூர்ணர்கள் கிடையாது. அப்ப நம்ம பூர்ணர்கள் இல்லையே சொல்லும் போது கண்டிப்பா நம்ம மத்தியில அந்த மாதிரியான பலவீனங்கள் குறைவுகள் இருந்துதான் ஆகணும். அதுல இருந்து நம்ம மேற்கொண்டு சாத்தானை ஜெயித்து, மாமிசத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, நம்ம பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையணும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கு. சரி, இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம கூட இருக்கிற இந்த பலவீனங்கள், இந்த குறைவுகள், இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுலாமா? என்ன பண்ணணும்? இதெல்லாம் மேற்கொள்ளணும். கண்டிப்பா அது நம்ம மேல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. பாருங்க, இப்ப உதாரணமா இப்போ நம்ம ஒருத்தருடைய நம்ம கூட இருக்கிற ஒருவர் ஒரு பலவீனத்தில் இருந்தா அந்த பலவீனத்தை நம்மால சகிக்க முடியுதா, இல்ல அவருடைய குறைவுகளை நம்மால பரவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருக்கிறோமா, பொறுத்து இருக்க முடியுதுங்களா? பொதுவா நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசலாம், தியரட்டிக்கலா கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம் சரிங்களா, ஏன்னா இனிமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கல் ஆகணும், ரொம்ப முக்கியம். சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மால அதெல்லாம் தாங்க முடியுதுங்களா? பரவாயில்ல சகோதரத்தான விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேல பொறுத்துக்க முடியுதுங்களா? முடியறது இல்ல. அதாவது பலவீனங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சரிங்களா, பலவீனங்கள் குறைவுகள் பேசிட்டு இருக்கிறோம். சரி, ஏன் முடியறது இல்ல, என்ன காரணம் புரியுதுங்களா? ஏன் நம்மளால முடியறது இல்ல? சத்தியம் நம்ம கற்றுக்கிறோம், அத இங்கதான் நம்ம அந்த பதில் மறுபடியும் உங்களுக்கு சொல்றோம். நம்ம இங்க சத்தியத்தை மீறத பத்தி சொல்லவே இல்லை. ஒருவருடைய பலவீனம், ஒருவருடைய தனிப்பட்ட குறைவு. ஆனா அவர் சத்தியத்தில் இருக்கிறவர் தான், சத்தியத்துல தான் இருக்கணும், அவருக்கு வாஞ்சை இருக்குது. ஆனாலும் இந்த பலவீனம் என்ன பண்ணுது, நம்ம அதை மேற்கொள்ள விடாமல் அதுல நம்ம மீற செஞ்சிருது. அப்படி ஒருத்தருடைய மீறுதல், அதாவது பலவீனத்துல மறுபடியும் நீங்க அதனால புரிஞ்சுக்கணும், சத்தியத்துல இல்ல, ஒருவருடைய பலவீனம், தனிப்பட்ட ஒரு பலவீனம், குறைவுகள் பத்தி பேசுறோம். இப்ப அந்த குறைவுகள் நம்ம பார்க்கும்போது, அந்த மாதிரியான பலவீனங்கள் பார்க்கும்போது, நம்ம பொதுவா என்னதான் நமக்கு சத்தியம் போதிக்குது, அது நீங்க என்ன பண்ணுங்க, சகிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. இப்படி நம்ம சத்தியம் கேட்டு இருக்கும் போது நம்மளால முடியுதுங்களா, சகிக்க முடியுதா? முடியறதில்ல. நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன புதர் இவர் எத்தனை டைம் சொல்றது பாத்தீங்களா, இந்த சிஸ்டருக்கு எத்தனை டைம் சொன்னாலும் இவங்க இப்படித்தான் இருப்பான். சரி, இப்படித்தான் நம்ம பொறுமையை இழந்துடுறோம் அநேக நேரங்களில. பொறுமை இழந்து மனக்கசப்பாகி வருத்தம் ஆகிட்டு கடைசியில ஒரு பெரிய கேப் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க என்னமோ எல்லாம் நடக்கும் பாருங்க. இதெல்லாம் ஏன் பாருங்க, இப்ப நம்ம எல்லாருமே சத்தியம் கேட்டு இருக்கிற ஜனங்கள் தான். கேட்டா நம்ம சொல்றோம் சத்தியத்தலா இருக்கிறோம், ஆனாலும் இந்த பலவீனங்கள் குறைவுகளை நம்மளால சகிக்க முடியாம போகுது. உண்மைதான், ஏன் முடிய மாட்டேங்குது? ஆனா அதுக்கான முயற்சி நம்ம செய்யறோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல, கண்டிப்பா அந்த முயற்சி செய்யறோம், ஆனாலும் நம்மளால முடிய மாட்டேங்குது. ஆனா ஒருத்தருக்கு மனசு இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பா இருக்குது, எப்படியாவது பரவாயில்ல சகிச்சுக்கலாம் அப்படி மனசு இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியல, கிரியைகளில கொண்டு வர முடியலையே. பாருங்க, நீங்க நேத்தினுடைய இரவின் கீதங்கள் கூட படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சோ தேவன் கூட என்ன நம்ம கிட்ட விரும்புறாருன்னா, கண்டிப்பா சிந்தையில இருக்கணும், அது அப்படியே என்ன கூட ஆகணும், கிரியைகளை கூட அப்படியே வெளிப்படணும், அது தேவன் ஒரு விருப்பமாக வச்சிருக்கிறார். பாருங்க, இப்படி இருக்கும்போது நம்மால அது முடியறதே இல்லையே, கிரியைகள் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்த முடியல. ஏன், என்ன காரணம் அப்படி நம்ம அப்படி பார்க்கும்போது, அப்ப சத்தியம் நம்ம சரியா தெரிந்து கொள்ளலையா, அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? தேவன் நமக்கு உண்டான சத்தியம் எல்லாம் தெளிவா கொடுத்திருக்கிறார். இந்த பலவீனங்கள் எல்லாம் சகிக்கிற அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதுல கண்டிப்பா நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருந்த போதும் கூட நம்மால் இதெல்லாம் சகிக்க முடியாம போறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை நம்ம இப்படியே இருந்துட்டோம்னா ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆக முடியுங்களா? கண்டிப்பா ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆகவே முடியாது. அது அவ்வளவுதான், தேவன் ஏன்னா அந்த பர்ஃபெக்ஷன் பாக்குறாரு, அதுல இருந்து அவர் என்னைக்குமே குறையதே இல்லை, அவருடைய நீதி நீதி தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் நம்ம இருந்து கண்டிப்பா களையப்படணும். ஆனா களைய முடியல, முயற்சி செஞ்சுட்டோ இருக்கிறோம், ஆனா முடிய மாட்டேங்குது. பாருங்க, இன்னைக்கு அநேக முயற்சிகள் கூட நிறைய பேர் பண்றாங்க, ஆனா அந்த முயற்சிகள் எல்லாம் அவங்களால வெற்றியை கொண்டு வர முடியுதுங்களா? கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க, மற்ற புற மதத்துல இருக்கிற ஜனங்கள் கூட செய்யறாங்க, தங்கள் மத்தவங்களை நேசிக்கிற விஷயத்துல, அன்பு காட்டுற விஷயத்துல, ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியறதில்ல, முழுமையாக நிறைவேற்றி முடிக்க முடியறதில்ல. ஏன்னா எல்லா பலவீனர்கள் அது முடியாது. அப்போ இது எப்படிதான் முடியும்னா, ஒருவர் சத்தியம் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்றாரு அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான குணலட்சங்களை வெளிப்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மால இவ்வளவு சத்தியம் கேட்டிருந்த போது கூட இந்த மாதிரியான பலவீனங்களை நம்மால சகிக்க முடியாம போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அது நம்ம கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம அதுல இருந்து விடுதலை ஆயிடலாம். பாருங்க, அப்போ இதெல்லாம் சில முக்கியமான காரியமாக அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். சரி, இப்படி இருக்கும்போது இப்போ நம்முடைய அன்பின் கர்த்தர் அவர் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அவரு நம்ம பார்க்கும்போது பூமிக்கு வந்து இவ்வளோ பெரிய தன்னை ஈடுபலியாக கொடுத்து இந்த ஜனங்களுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு அவர் நின்றுட்டு இருக்கும் போது அவரை துச்சமா மதிக்கிறாங்க, அவரை நிராகரிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல கூட அந்த ஜனங்களை அவர் எப்படி புரிஞ்சிட்டாருன்னா, பரவாயில்ல பலவீனமான சகோதர ஜனங்களா இருக்கிறாங்க, இன்னைக்கு சாத்தானுக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க, ஒன்னும் பண்ண முடியாது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, பரவாயில்ல கொஞ்ச நாள் போகணும் எல்லாம் சரியாயிடும், அவருக்கு நல்லா தெரியும் வரப்போகிற ராஜ்யத்துல அவங்க ஆயிடுவாங்க, நிச்சயமா சரியாயிடுவாங்க, அவருக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவ்வளவு சகிச்சு அவர் அன்பு காட்டிட்டு போயிட்டு இருக்கிறார் நம்ம பாக்குறோம். ஆனா நம்முடைய அன்பின் கர்த்தர் நம்ம பார்க்கும் போது உண்மையிலேயே அவர் தேவகுமாரனாக இருக்கிறார், தேவனுடைய குணலட்சணங்களை அப்படியே பிரதிபலிச்சார். நிறைய பேர் பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அவரு வந்து தேவகுமாரன் அவரால முடியும் அப்படி சொல்லிடுவாங்க. கண்டிப்பா அவரால முடியும்னா அது யாராலையும் முடியும், அவரை பின்பற்றி நடக்கிற ஜனங்களாலும் அது முடியும். சோ அப்படி இருக்கும் போது இப்ப நம்முடைய கர்த்தர் அங்க எவ்வளவு பலவீனங்கள் சக ஜனங்கள் மத்தியில பார்க்கும் போது கூட அவங்க மேல அன்பு காட்டினார், அவங்களை வெறுக்கல, அவரு எந்த காரியத்துல அவர் என்ன பண்ணல வெறுக்கவே இல்லை, அந்த அன்பு காட்டுற விஷயத்துல அவங்கள வெறுக்கவே இல்லை, அவங்க மேல ரொம்ப அன்பு தான் வச்சிருந்தார். எப்படி அவரால முடிஞ்சிச்சு, ஏதோ ஒரு விஷயம் அவர் மைண்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்குது, அது அவரை ரொம்ப அருமையா புரிஞ்சு வச்சுட்டார், அதனாலதான் அவரால் அந்த ஜனங்களுடைய அந்த பலவீனங்களே அவரால் ஈஸியா சகிச்சு முடிஞ்சிச்சு, பொறுக்க முடிஞ்சிச்சு. பாருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நம்ம கவனிக்கணும். அப்ப என்ன விஷயம் அவருக்குள்ள இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, அவருக்கு மேல இருக்கிற நம்முடைய பிதா அவர் இந்த ஜனங்கள் மேல அன்பு வச்சிருக்கிறார் இல்லைங்களா, அந்த அன்பு தான் என்ன பண்ணிருச்சு அவருக்கு. சோ பிதாவும் நம்முடைய பிதா இவங்க மேல அன்பு வச்சிருக்கும் போது நாம என்ன பண்ணியே ஆகணும், கண்டிப்பா இவங்களுக்காக நம்ம ஜீவன் கொடுக்கணும், இவங்களுடைய எல்லாத்தையும் நம்ம சகிக்கணும் பொறுக்கணும், அது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது அப்பாவுடைய விருப்பம், இதை நம்ம செய்யணும், அது அவர் மனசுக்குள்ள இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்முடைய கர்த்தர் கண்டிப்பா இந்த சிந்தையெல்லாம் இருந்தது அவருக்குள்ள, அதனால அவர் நிறைய சகிச்சார் பொறுத்துக்கிட்டார். அது மாத்திரமல்ல அவர் இருந்த ஸ்தானம் வேற, அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து அவங்க பார்த்த பார்வையும் வேற. சரி இப்போ நம்முடைய மூத்த சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள் நம்ம எடுக்கலாம். இப்ப அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்கள ரொம்ப இந்த மாதிரி ஒரு பெரிய மனசு, பெரிய மனசு அவங்களுக்குள்ள இருந்துச்சுங்களா, அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட மனசுல இருந்தாங்க இல்லைங்களா, சராசரி. இன்னும் கொஞ்சம் பார்க்கும் போது சில நேரத்துல அவங்க எப்படி போயிருக்கிறாங்க, சராசரிக்கும் கீழே கூட இருந்திருக்கிறாங்க, கர்த்தர் கூட இருந்த அந்த 3.5 வருஷத்துல அப்படி இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் பாருங்க சில குணமெல்லாம் அவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. இப்ப அப்போஸ்தல் பேதுருடைய குணமெல்லாம் 3.5 வருஷம் எப்படி எரிஞ்சுங்க, அவர் கூட இருக்கும்போது எப்படி எரிஞ்சுங்க, முதல்ல ஆரம்பம் அப்போஸ்தல் பேதுரு எப்படி இருந்தார், கர்த்தர் கூப்பிடும் போது அவர் எப்படி இருந்தாருங்க, போயிட்டு கர்த்தர் சொல்ற நீ மீன் வலைய இங்க போட அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சேன், உடனே சொன்னதை போட்டாருங்களா, அவருக்குள்ள எவ்வளவோ முறுமுறுப்பு போயிருக்குது, இவர் எவ்வளவோ திட்டுறாரு, சரின்னு போடுறாரு, ஆனா போட்டு மீன் கிடைச்சத பாத்துட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சேன், ஐயோ இது யாரோ தெரியல, இவரு என்னமோ மாறியவரு, நம்ம இவரு ரொம்ப பரிசுத்தமான மனுஷனா இருக்கிறாரு, நம்ம இவரு இப்படி திட்டமே அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டு தயவு செஞ்சு நீங்க போயிருங்க, நான் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறேன், ரொம்ப பாவையா இருக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் சொல்றாருங்க, அவருடைய மனசுக்குள்ள என்னவெல்லாம் அவர் இவரை பத்தி நினைச்சாரோ அதெல்லாம் இப்ப நினைச்சா அவருக்குள்ளே வேதனையாயிடுச்சு, இப்படிப்பட்ட மனுஷன் இப்படி சொல்லட்டுமே, ஐயோ தயவு செஞ்சு நீங்க போயிருங்க, நீங்க நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்ல, தயவு செஞ்சு நீங்க போங்க, பாருங்க எந்த அளவுக்கு அவருக்குள்ள மனசு பாருங்க. சோ அதே மாதிரி இன்னும் அநேக முறைகள்ல மற்ற அப்போஸ்தலர்கள பார்க்கும்போது அவருடைய கடைசி நேரத்துல கூட எப்படி இருந்துட்டாங்க, சிலுவைக்கு போக போறாரு, அதுக்கு முன்னாடி அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பேசுறாரு, பின்னாடி இவங்களுடைய காரியங்கள் என்னென்ன இருக்கு எல்லாம் ஆழமா பேசிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு இவ்வளவு ஆழமா பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, சிஷ்யர்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிட்டு இருக்கு. என்ன வாக்குவாதம்னா, அவர் தான் ராஜ்யத்துல வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, ராஜ்யத்துல வரும்போது 12 பேர் எப்படி இருப்பாங்க, 12 சிங்காசனத்துல உட்காந்துருப்பாரு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ பக்கத்துல யாரு இருக்கான்றது, அவர் பக்கத்துல வலது பக்கம் யாரு, இடது பக்கம் யாரு, இவங்களுக்குள்ள என்ன மாதிரி போயிடுச்சு பாருங்க. அப்போ இவங்க இவ்வளோ விஷயம் கேட்டு 3 வருஷம் அவர் கூடயே இருந்து கூட அவங்கள என்ன பண்ண முடியல, அந்த மேலான காரியத்தை புரிந்து கொள்ள முடியாம அவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. பாருங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்திருக்கிறாங்க சீஷர்கள், அங்க கர்த்தர் அதாவது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது, எப்படி இப்படி இருந்திருக்கிறாங்க. ஆமா அதுதான் உண்மை, அதுதான் பலவீனம், அது இருக்கும், குறைவுகள் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அதுல எந்த மாற்றம் இல்ல. அதே மாதிரி நம்ம அப்போஸ்தல் பவுல் எடுத்துக்கொள்ளும் போது அவர் கூட எப்படி இருந்துட்டார், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் கொலை பண்றதுல அவர் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கிறார். அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமா இருந்து அந்த வேலையை அவர் செய்துட்டு இருந்தது நம்ம பாக்குறோம். ஆனா அப்படிப்பட்ட அப்போ அப்போஸ்தல் பவுல் கர்த்தரை அறிந்து கொண்ட பிற்பாடு அவர் எப்படி ஆயிட்டார், இப்போ டோட்டல் சேஞ்ச், நம்பவே முடியல, இப்படி அப்போஸ்தல் பவுலா இது, இப்படி இவரா இப்படி இருக்கிறது, அப்படி ஆயிட்டாரு பாருங்க. அப்ப பாருங்க அவங்க குணலட்சணங்கள் எல்லாமே அவங்க கர்த்தரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது பிற்பாடு அப்படியே மாறிடுச்சு. அப்போ ஒருவேளை அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டதால அப்படி ஆயிடுச்சுங்களா, மாற்றம் ஆயிடுச்சா, அவங்களுக்குள்ள மாறுதல் ஆயிடுச்சா, எப்படி ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு பாருங்க. இதே விஷயம் அவங்க வெந்த கோசை நாளுக்கு அப்புறம் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இப்ப அவங்களுக்குள்ள இருந்த மாற்றம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த மாற்றம் வேற, இப்ப இருந்த மாற்றம் வேற, பெரிய வித்தியாசம் அவங்களை நம்ம பார்க்க முடியுது. சரி, எப்படி இந்த வித்தியாசம் பரிசுத்தாவை அவங்க பெற்றுக்கொண்ட பிற்பாடு வந்துச்சு? ஒருவேளை அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதால அவங்களுக்குள்ள வந்துருச்சுங்களா, புரியுதுங்களா? இப்ப இந்த பெரிய மாற்றம் அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டது நிமித்தமா வந்துச்சுங்களா, எப்படி வந்துச்சு அவங்களுக்கு? பொதுவா எது உண்மை, உண்மைதான், பரிசுத்தாவை அவங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அவங்களுக்கு பெரிய காரியங்களை அறிந்து கொள்றாங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய காரியங்களை அவங்க செய்யறதுக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்க, செய்யறாங்க தைரியமா. கண்டிப்பா பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் இவ்வளவு மாற்றங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. சரி, இப்ப ஒரு கேள்வி போடலாம், அதே பரிசுத்தாவை தான் இன்னைக்கு யார் வாங்கிருக்கிறோம், நம்மள வாங்கிருக்கிறோம், இவ நமக்குள்ள அந்த மாதிரியான மாற்றம் காணப்பட முடியுதா, இருக்குங்களா, அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குங்களா? அப்ப என்ன விஷயம் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா, ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு, புரியுதுங்களா, ஒரு வேறுபாடு காட்டுறோம். பொதுவா நம்ம பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டா போதும் எல்லாமே கிளியர், நம்ம வந்து முற்றிலும் இப்போ தியாகம் செஞ்சு முழு அன்பு நமக்குள்ள வந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே அங்க கிடையாது. பரிசுத்த ஆவி சொல்லும் போது பொதுவா அது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை, அதே சமயத்துல அது ஒரு டோக்கன் இல்லைங்களா, அது ஒரு டோக்கன் மாதிரி தான் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவி. அப்ப பாருங்க, அப்ப பரிசுத்தாவை வாங்கிட்டதுனால அவங்களுக்குள்ள அந்த ஒரு மாற்றம் நடந்துச்சா பார்க்கும்போது, கண்டிப்பா பரிசுத்தாவை வாங்கிட்டதுனாலதான், அதுல எந்த மாற்றம் இல்ல, ஆனா பரிசுத்தாவினாலதான் அவங்க எவ்வளவு காரியங்கள் செய்யறாங்க அதுலயும் மாற்றம் இல்ல, ஆனா பரிசுத்தாவினால அது எப்படி அந்த மாற்றம் ஆயிடுச்சு, நமக்குள்ள ஏன் இன்னைக்கு அந்த மாற்றம் வர முடியல, கொஞ்சம் பார்க்கும்போது கண்டிப்பா பரிசுத்தாவினா என்னன்னு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சிருப்போம் நினைக்கிறேன் இல்லைங்களா. பரிசுத்தாவினா ஆரம்பத்துல நம்ம பேசிக் கிளாஸ்ல கேட்கும் போது அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு பலன், அது நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழம் போகும்போது, அப்ப உண்மையிலேயே பரிசுத்தாவினா எது குறிக்கும், நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, எனக்கு பரிசுத்தாவை குறைவா இருக்குது, எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா. அப்ப பரிசுத்தாவே நம்ம கேட்கும் போது வானத்திலிருந்து தேவன் ஏதாவது கொடுக்கறாரா நமக்கு, இல்ல அப்படியே இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே உள்ள பாடியில இறங்குறது அப்படியே ஒரு ஷேக்கிங் ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆயிடுதா நமக்கு, ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஏதாவது ஆயிடுதுங்களா? கண்டிப்பா அப்படி எல்லாம் எதுவுமே அங்க இல்ல நம்ம பாக்கிறோம். அப்ப உண்மையிலேயே பரிசுத்தாவினா என்ன, எது குறிக்குது நம்ம பார்க்கும் போது, வெரி குட், வசனம், தேவனுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன ஆகும், அது அப்படியே கெயின் ஆகி அத அப்படியே அதிக ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. அப்ப தேவனுடைய வார்த்தைகள்ல தான் இருக்குது. இன்னும் நம்ம நீதிமொழியில படிக்கும் போது பரிசுத்த ஆவி எது குறிக்குதுன்னா, நம்முடைய அறிவு, அதாவது வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு, அதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம், அதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய திறமைகள், பாருங்க இது எல்லாமே குறிக்கிறது நம்ம பாக்குறோம். சோ அது கூட ஒரு அருமையான நிழல் கூட இருக்கு, பரிமள தைலம், அந்த தைலம் தயாரிக்கிறது இதுல இருக்குது பரிசுத்தாவினுடைய குணநலன்கள். சோ அது எப்படி எல்லாம் நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் நம்ம ஈஸியாக ஒரு பாடமே இருக்கு, அதை நம்ம பின்னாடி வாய்ப்பு இருந்தா பாக்கலாம். பாருங்க, அப்ப பரிசுத்தாவின்னு சொல்லும் போது ரொம்ப தெளிவா நம்ம பாக்குறோம் தேவனுடைய வார்த்தைகளில இருக்கிற மிக ஆழமான உன்னதமான விஷயங்களை நம்ம எவ்வளவு புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு அது நமக்குள்ள அங்க வெளிப்படுகிறது. இது வந்து நம்ம கொஞ்சம் ஆழம் போகும்போது புரிந்து கொள்ளணும். அப்ப வெறுமனே நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அது ஒரு வல்லமை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், ஆனா அந்த வல்லமை எதுல இருக்கு, அவருடைய வார்த்தையில இருக்குது. ஏன்னா நம்ம அநேக இடத்துல பாக்குறோம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு இருக்கு பைபிள்ல, வல்லமை இருக்குது. பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தைக்கே வல்லமை இருக்குது. அது பேசினா என்னென்ன நடக்கும் பைபிள்ல பாத்துருக்கிறோம் இல்லைங்களா? மோசே போய் பேசுறார் பார்வோன் கிட்ட, என்ன மாதிரி நடக்குது பாருங்க, அந்த வல்லமை எப்படி எல்லாம் அங்க வேலை செஞ்சிருக்குது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவுதான், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. அது எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னா, ஒருத்தர் ஜீவிக்க செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கு அவருடைய வார்த்தைக்கு இல்லைங்களா. அதனால்தான் கர்த்தர் சொல்லும் போது என்னுடைய இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்போ ஜீவனாயும் இருக்குதுன்னா பாருங்க, அப்போ இந்த வார்த்தையை ஒருத்தர் படிச்சாருன்னா அவருக்குள்ள என்ன வரும், ஜீவன் வரும். பாருங்க, நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அதனாலதான் அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட கூட பேசும்போது என்ன சொல்றாரு, நீ குடுக்கற தண்ணி என்ன ஆகும், தாகம் உண்டு பண்ணுமா, ஆனா நான் குடுக்கற தண்ணி என்னைக்குமே தாகம் உண்டு பண்ணாது. பாருங்க, அதுதான் ஜீவ தண்ணீர், ஜீவன் குடுக்கிறது அது பாக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைகளில் இருக்குது ஜீவன் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்படி இருக்கும்போது இப்ப அப்போஸ்தலருக்குள்ள பரிசுத்தாவே வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துச்சுன்னா, அப்ப பரிசுத்தாவே பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்களுடைய கண்கள் என்ன ஆகுது, இப்போ மனக்கண்கள் ரொம்ப அருமையா அங்க திறக்கப்படுது. எதுக்கு திறக்கப்படுதுன்னா, வேதத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய தெய்வீக திட்டங்களை அங்க புரிந்து கொள்ற அளவுக்கு இப்ப அவருடைய மனக்கண்கள் அங்க திறக்கப்படுது நம்ம பார்க்கணும். அப்படி திறக்கப்பட்டதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப அவங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகளில அவங்க கவனிக்கும் போது ஏதோ ஒரு முக்கியமான காரியம் அவங்களுக்கு பயங்கரமா வெளிப்படுது. அந்த வெளிப்பாடு பார்க்கும் போது தான் இப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, நிறைய மாற்றங்கள் வருது, மத்தவங்களை சிநேகிக்கிற அளவுக்கு பெரிய அன்பு வருது. அப்போ சொல் பேதுரு பாருங்க எப்படி இருந்தவர், ஆனா அவர் இந்த பரிசுத்தாவே பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிற அதி உன்னதமான அந்த காரியத்தை அவர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இப்ப அவருடைய குணநலன்கள் முற்றிலும் மாறி போயிடுச்சு. நான் இன்னும் எதை நாங்க டச் பண்ணவே இல்லை இல்லைங்களா, இன்னும் நம்ம அந்த காரியங்களை விளக்கிட்டே போயிட்டே இருக்கோம். பாருங்க, அப்போ அந்த ஒரு முக்கியமான காரியத்தை அவர் தெரிந்து கொண்ட பிற்பாடு தான் அவருக்குள்ள பெரிய மாற்றம் குணலட்சணத்துல வந்துச்சு, விட்டு கொடுக்கற பெரிய மனசு அங்க வந்துச்சு. பாருங்க, அப்போஸ்தல் பவுல் எவ்வளவு பேர்த்த அவங்க கிறிஸ்தவர்களை அவர் கொலை பண்ணிட்டார் நமக்கு தெரியல, ஆனா அவ்வளவு பெரிய வேலையை அவர் செய்துட்டாலும் கூட பின்னாடி அவரை கல்லெடுத்து அடிக்கிறாங்க இல்லைங்களா. அப்படியே நாய் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. இப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாரு தன்னை. பாருங்க, தன்னை கொலை செய்யறதா கூட பரவாயில்ல, ஒப்பு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பு கொடுக்கறாரு. அப்படி கல்லால் அடிக்கிறவங்கள கூட அவரு வெறுப்பா பார்க்காத ஒரு மனசு அவருக்குள்ள இருந்துச்சு. எப்படி எப்படி வந்துச்சு அவருக்குள்ள அந்த மனசு. பாருங்க, ஸ்தேபான் அதே மாதிரி எடுத்தா கொலை பண்றாங்க, கல் எடுத்து அப்படி அடிக்கிறாங்க. அடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க இல்லைங்களா. அப்படியே மண்டி போட்டு அதுக்கு அப்படியே நிக்கிற கரெக்டா அந்த கல்ல அவரு தலையில படுற அளவுக்கு நிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, இந்த பக்கம் ஒரு கல்லு, இங்க ஒரு கல்லு, இங்க ஒரு கல்லு, இங்க ஒரு, எப்படி நினைச்சு பாருங்க. அது அப்படியே ஒரு கற்பனை கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பாருங்க எப்படி இருந்திருக்கும் அந்த அடி வாங்கும் போது. அவ்வளவு அடி வாங்கிட்டு கடைசியில அவர் தேவன்கிட்ட எப்படி ஜெபம் பண்ற, பிதாவே இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம அறியாம என்ன பண்றாங்க செய்யறாங்க, நீங்க இவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சொல்றது பாருங்க. எப்படி அவ்வளவு பெரிய மனசு வந்துச்சு அவங்களுக்கு. இப்ப நமக்கு அந்த மனசு வருமா, புரியுதுங்களா, கண்டிப்பா வரணும், நிச்சயமா வராது இல்ல, வரும் வரும். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, வரும். ஆனா அவங்க ஒரு காரியத்தை புரிந்து கொண்டாங்க, அதே காரியத்தினுடைய ஆழத்தை நாம புரிந்து கொண்டா கண்டிப்பா நாம கூட என்னதான் ஆயிடுவோம். பாருங்க, கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த 144,000 பேர் எப்படிப்பட்ட குணம் தான் இருக்கும், அதே குணம் தான் இருக்கு. ஸ்தேவான் கல்லடி வாங்கும் போது அவருக்குள்ள என்ன குணம் இருந்துச்சோ அதே குணம் தான் இருக்கும் அந்த 144,000 பேருக்குள்ள. அதுல எந்த மாற்றம் இல்லவே இல்லை, நிச்சயமா அது இருக்கும், அதே குணம் அவங்க எல்லாருக்குள்ள இருக்கும். அதை சகிக்கிற குணம், அன்பு காட்டுற குணம் அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும், இருக்கணும். அப்ப அது இருக்கணும்னா, அப்ப அவங்க ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம கூட தெரிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும், சகிக்கிற மனசு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அது ரத்தத்துல ஊறி எடுக்கும், புரியுதுங்களா. இப்ப அவங்கள நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுக்குள்ள அந்த காரியம் என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே ரத்தத்துக்குள்ள ஊறிடுச்சு அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க யாரு என்ன பண்ணிட்டா கூட உபத்திரவம் பண்ணா ரொம்ப அன்போட பார்த்தாங்க, ரொம்ப சகிச்சாங்க, ரொம்ப பொறுமை காட்டிட்டாங்க. அப்படி என்ன காரியத்தை அவங்க புரிந்து கொண்டாங்க? சத்தியத்துல இருக்கிற அந்த ஆழமான காரியம் ஒண்ணு இருக்கு. எந்த காரியத்தை அல்லது எந்த ஒரு உபதேசத்தை அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்தாங்க, எவ்வளோ அவங்க சகிக்கிறதுக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம். அது தெரிந்து கொண்டோம்னா நிச்சயமா நமக்குள்ள என்ன ஆயிடும், நான் இன்னைக்கு எதுவும் புது விஷயம் எல்லாம் பேசுறது இல்லை. ஒரு விஷயம் நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம், அதுல இன்னும் கொஞ்சம் ஆழம் போறோம், அவ்வளவுதான். புதுசா எல்லாம் நம்ம ஏதோ பேசுறதா நீங்க தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். ரொம்ப சிம்பிள் காரியம் தான் நம்ம பேச போறோம். அப்ப பாருங்க, அப்ப கர்த்தருக்குள்ள, அவருடைய அப்போஸ்தலர்களுக்குள்ள, இன்னும் அநேக பரிசுத்தவான்களுக்குள்ள என்ன காரியம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பார்க்கும்போது பாருங்க. ஏழு தூதர்கள் கூட எடுத்துக்கலாம். அந்த ஏழு தூதர்களை ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது, நம்ம காலத்துக்குரிய தூதர் நம்ம எடுத்தோம்னா அவருக்குள்ள கூட அந்த அன்பு இருந்துச்சு, இதே குணலட்சணம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா எப்படி அவருக்குள்ள மாத்திரம் அந்த குணலட்சணங்களை வளர்த்து கொள்ள முடிஞ்சிச்சு, அவருக்குள்ளயும் எப்படி வளர்க்க முடிந்தது, என்ன காரணம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் எதன் மூலமா தான், சத்தியத்தின் மூலமா. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குது, எந்த சத்தியத்தின் மூலமா. இன்னைக்கு அந்த ஆழம் புரிஞ்சிருந்தோம்னா நம்ம கூட என்ன சொல்லுவோம், முடியாதுன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பா வரும் சொல்லுவோம். அப்ப எந்த சத்தியம் அவங்க தெளிவா புரிஞ்சிருந்தாங்க, அந்த ஆழம் புரிஞ்சிருந்தாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, மீட்கும் பொருள் பற்றிய சத்தியம். ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா, மீட்கும் பொருள் பற்றிய இந்த சத்தியம் அவங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சாங்க. இத அவங்க ஆழமா புரிஞ்சிட்டதுனால தான் அவங்களால இவ்வளவு சகிக்க முடிஞ்சது. அவங்களுக்குள்ள கேள்வி வரும் கண்டிப்பா, என்ன மீட்கும் பொருள் சத்தியம், அது புரிந்து கொள்றதுனால எப்படி இவ்வளோ சகிப்புத்தன்மை, இவ்வளோ பொறுமை எப்படி நமக்குள்ள வரும், அது எப்படி வரும்? இவ்வளவு பெரிய பெரிய சத்தியங்கள்ல இருக்கும்போது மீட்கும் பொருள், அதை பத்தி சத்தியம் நம்ம என்ன புரிஞ்சுட்டுக்கிறோம், மீட்கும் பொருள் சத்தியம் நம்ம என்ன புரிஞ்சுட்டுக்கிறோம், ஈடுபலி இல்லைங்களா. அதாவது ஒரு ஆமா, ஜீவனுக்கு ஜீவன், ஒரு பரிபூர்ணமான ஜீவனுக்கு இன்னொரு பரிபூர்ணமான ஜீவன் அங்க கொடுத்தா கத்தரையே சார், அதன் மூலமாக இந்த மனுக்குள்ள மீட்டெடுக்கப்படுறாங்க, அவ்வளவுதான். இது நம்ம ஆரம்பத்துல அடிப்படையா கேட்டிருக்கிற விஷயம். ஆனா சகோதர சகோதரிகளே, இதோட நிக்கவே கூடாது, ஏன்னா அதுக்கு பேரே, அந்த சத்தியத்துக்கு பேரே என்னதான், 53க்கு என்னதான் பேரு, அடிப்படை சத்தியம். அந்த சத்தியத்தோட, அதாவது அந்த நாலேஜோட நின்னா போதுமா, அது ஆகாது பாருங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே மீட்கும் பொருள் பற்றிய சத்தியம் கண்டிப்பா தெரியும், யாருக்கும் தெரியாமல் இல்லை இல்லைங்களா. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே அந்த ரத்தத்தினால இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட்டெடுக்கப்பட்ட குடும்பமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களா இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த உறவு முறை நம்ம பார்க்கும் போது சாதாரண உறவு முறை கிடையாதுங்க அது. சோ ஒரு ரத்தத்தினால மீட்டி எடுக்கப்பட்ட ஒரு உறவு முறை. இதை புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், புரிஞ்சிடும் உங்களுக்கு. பக்கத்து வீட்டுல ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல கூட ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம குழந்தைங்க ஏதாவது செய்துட்டா நம்ம அதை எந்த அளவுக்கு பார்ப்போம், பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்க ஏதாவது செய்தா அதை நம்ம எந்த அளவுக்கு பார்ப்போம், எந்த லெவல்ல பார்ப்போம். நம்ம பிள்ளைங்க ரொம்ப அதிகமா செஞ்சிருக்கு, ஆனா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கொஞ்சம் தான் செஞ்சிருக்கு. ஆனாலும் பெரிய இரக்கம், கிருபை, மன்னிப்பு, அன்பு யாருக்கு அதிகமா இருக்கும் நம்ம கிட்ட இருந்து? நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமா. ஏன், ஏன் நம்ம குழந்தைங்க தான், ஏன் நம்ம குழந்தைங்க மேல மாத்திரம் அவ்வளவு அன்பு? சுயநலம் இருக்குது, சுய ரத்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது யாருடைய ரத்தம், நம்ம ரத்தம். ரத்த பந்தத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, அந்த ரத்த உறவுகள் சாதாரண விஷயம் இல்ல. தமிழ்ல ஒரு அருமையான பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேர் அடிச்சுக்குவாங்க, அதே பப்ளிக்ல அண்ணனை போட்டு யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா தம்பிக்கு என்ன ஆயிடும், என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு எவ்வளவு விரோதியா இருந்தாலும் அவர் யாரு, என்னுடைய அண்ணன். அதான் சொல்லுவாங்க தமிழ்ல, தான் ஆடாட்டியும் அப்படின்னு என்ன அர்த்தம், சும்மா அதனுடைய ஆழமெல்லாம் நமக்கு புரியுறது இல்லைங்க. எவ்வளவு ஆழம் தெரியுங்களா அது பேசிருக்குது, சாதாரண விஷயம் இல்லை. எப்படி இந்த உணர்வு ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குதுன்னா அதுதான் அந்த ரத்த உறவு. அந்த ரத்த உறவு சாதாரண உறவு கிடையாதுங்க, அவ்வளவு பெரிய பிணைப்பு மிக்கது. அது பாருங்க, அப்போ நம்ம குடும்பத்துல யாராவது நம்முடைய குழந்தைங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க யாராவது அப்படி பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் கோபம் வரும், இருந்தாலும் பரவாயில்ல சரி விடு அப்படிதான் விட்டுறோம்.
அதுக்கப்புறம் அது பெரிய அளவுல மனசுல என்ன நிக்காது, அப்படியே அது வந்து கேஷுவலா அங்க போயிடும். இதே அடுத்தவங்க செஞ்சுட்டு என்ன ஆயிடும் பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்தா எப்படி அவன் என்ன அப்படி பேசலாம் பாருங்க, அந்த கோபம் வருது பாருங்க. நம்மளால அதை மறக்கிறதுக்கு முடியறதில்ல சகோதர சகோதரிகளே பாருங்க. அதே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு நாலேஜ் பத்தி பேசல, அறிவு பத்தி நம்ம பேசல, புரியுதுங்களா? மீட்கும் பொருள் பற்றிய அறிவு நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா அந்த மீட்கும் பொருளை பற்றிய அறிவு அல்லது நாலேஜ் அதோட நினைச்சுன்னா நமக்குள்ள இந்த ஆழமான அன்பு வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்னவாக மாறணும்னா, அடுத்த ஒரு ரூபம் இருக்கு, தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்றது அறிவு. ஆனா அறிவு இன்னொரு ரூபமாக மாறணும், அது என்னவா மாறணும்னா உணர்வுகளாக, உணர்வுகளாக அது மறுபடியும் ஒரு மாற்றம் அடையணும். பெற்றுக்கொண்ட அறிவை வச்சு அது உணர்வுகளாக மாற்றம் அடையணும். உணர்வுக்கும் அறிவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்களா? பெரிய வித்தியாசம் இருக்கு. உணர்வு அப்படிங்கிறது வேற, அறிவுங்கிறது வேற. அது நம்ம முக்கியமா அது பிரிச்சறிய கத்துக்கணும். அப்போ மீட்கும் பொருளை பற்றிய அந்த அறிவு சத்தியம் அது இருக்குது நமக்குள்ள, ஆனா அது நமக்குள்ள வேற எந்த மாற்றம் ஏற்படவில்லை அப்படின்னா, கொண்டு வரலன்னா என்ன காரணம் அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த ஆழமான உணர்வு நம்ம என்ன பண்ணல, புரிந்து கொள்ளல. அதுதான் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அப்போ நீங்க நாம எல்லாம் இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா சத்தியத்தின் மூலம் தான். ஆனா எந்த சத்தியத்தின் மூலம் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜ்யத்தின் சத்தியம் நம்மள எல்லாம் ஒன்னா இணைச்சதுங்களா, இல்ல இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் பற்றி படிச்ச அந்த சத்தியம் ஒன்னா இணைச்சுதா, இல்ல திருத்தவம் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோமே அது நம்மள ஒன்னா இணைச்சுதா, எந்த சத்தியம் நம்மள ஒன்னா இணைச்சது? இப்ப தெய்வீக திட்டங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறோமே, இது நம்மள ஒன்னா இணைச்சுதா? இல்ல. தேவனுடைய வார்த்தைகளில இருந்த ரொம்ப முக்கியமான அந்த சத்தியம் அதுதான் மீட்கும் பொருள் பற்றிய சத்தியம், ஈடுபலியை பற்றிய சத்தியம். இன்னைக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இவ்வளவு ஆழமான ஒரு உறவை இருக்குது நம்ம உணர்றோம்னா எதன் மூலமா? அவர் நமக்கா என்ன கொடுத்திருக்கிறார்? ரத்தம் கொடுத்திருக்கிறார், கொடுத்த மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப அந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்டெடுத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த உறவு என்ன உறவு? ரத்த உறவு, ரத்த பந்தம். சகோதர சகோதரிகளே, இதை நம்ம உணரணும். இது நம்ம உங்களுக்கு இதை கொஞ்சம் விளக்கத்தான் காண்பிக்க முடியும், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உணர்வுக்குள்ள போகணும். அப்ப என்னைக்கு இந்த உணர்வுக்குள்ள நம்ம அதிகமாக போறோமோ அன்னைக்கு நமக்குள்ள என்ன ஆயிடும், இருக்கிற பலவீனங்கள் மாறி போகும், குறைவுகள் மாறி போகும். குறைவுகள் குறைவா தெரியாது, பலவீனங்கள் அது ஒரு பலவீனமா தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சகோதரர் கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் மூலமா மீட்டெடுக்கப்பட்டவர், நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு அது ஆழமான உணர்வு, அது அந்த உறவு வந்து ரத்த சம்பந்தமான ஒரு உறவு. சோ இப்படி என்ன நமக்குள்ள அது அப்படியே பெருக்கெடுக்கும், அது அப்படி வரணும். அந்த உணர்வு தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, மீட்கும் பொருள் பற்றிய ஆழமான உணர்வு. இப்ப அப்போஸ்தலர்கள் இவ்வளோ சகிச்சாங்க, எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு பாருங்க. அவங்களுக்கு வேதம் தெரியும், அப்போஸ்தல் பவுல் பழைய ஏற்பாடை கம்ப்ளீட்டா கரைச்ச குடிச்சவர் அவர் இல்லைங்களா? ஆனா அவ்வளவு அறிவு இருந்தும் கூட அவரால் அன்பு காட்ட முடியல. ஆனா அதே பின்னாடி நம்ம பார்க்கும்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவரு ஆழமான அந்த அன்பை வெளிப்படுத்திருக்கிறார், உணர்வு பூர்வமா வெளிப்பட்டுச்சு. எப்படி அவரால் முடிஞ்சு பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு சத்தியம் நிறைய பேர் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப எல்லாருமே இன்னைக்கு அந்த ஒரு பரிசை நம்ம பெற்றுக்கொள்றோம்னா எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியறது இல்ல, நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன காரணம், என்ன காரணம்? அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் அறிவு இருக்கு, சத்தியத்தினுடைய அறிவு இருக்கு, தவறு இல்ல, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அறிவு அறிவாகவே நின்னுச்சுன்னா அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். ஏன்னா அப்போஸ்தலரோட வார்த்தை நம்ம பார்க்கும்போது அறிவு என்ன பண்ணும், இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்திய உண்டாக்கும் பாருங்க. அப்ப அறிவு இருக்குது, பட் அந்த அறிவை எப்போ அது இருமாப்பை உண்டு பண்ணும்னா அந்த அறிவோட நின்னுட்டோம்னா அதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அந்த அறிவு அதே மாறணும், மாற்றம் எடுக்கணும். எதுக்காக இந்த அறிவு தேவன் கொடுத்தாருங்கிறத புரிஞ்சு அதை போய் பார்க்கணும், புரியுதுங்களா? இந்த அறிவு எதுக்காகத்தான் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இப்ப மீட்கும் பொருளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கு, ஆனா மீட்கும் பொருளை பற்றிய அறிவு எதுக்காக நம்ம கத்துக் கொடுத்தாரு தேவன்? நம்முடைய வகுப்பை ஆரம்பத்துல எதுதான் இருக்கும், பாருங்க மீட்கும் பொருளை பற்றி தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஏன் மீட்கும் பொருளை பற்றிய பாடம் தேவன் முதல்ல கொடுக்கணும்? என்ன காரணம் பாத்தீங்களா? முதல்ல நாம யாரும் தெரிஞ்சுக்கணும், அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக தேவன் கொடுக்கிறார் இந்த மீட்கும் பொருள். இன்னைக்கு நிறைய உலகத்தின் ஜனங்கள் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க வெளியே எவ்வளவு பேர், ஆனா அவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பாக்குறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது எப்படி பாக்குறாங்க வித்தியாசமா தெரியும். பாருங்க இன்னைக்கு காலையில சகோதரன் நம்மளை டிராப் பண்ண வராரு, நிறைய ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா நம்ம சகோதரர் பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்குது பாருங்க. பழச்சுனா அது அது பாருங்க அது அதுதான் ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுது அது எப்படி பாத்தீங்களா. அதே அடுத்தவங்களோட பார்க்கும் போது அடுத்த ஜனங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வரதே இல்லை. காரணம் ஏன் பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே அவங்களுக்குள்ள இந்த ஆழமான விஷயம் புரிந்து கொள்றது இல்ல, புரிந்து கொள்றது இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அறிவு தேவன் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த மீட்கும் பொருளை பற்றிய அறிவு தேவன் கொடுத்திருக்கிறார், ஆனா இது கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? சோ நம்ம கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ மூலமா அது மீட்டெடுக்கப்பட்டவர்கள் இதை தெரிந்து கொள்றதுக்காகத்தானா? கண்டிப்பா இல்லவே இல்லை. அடுத்த ஒரு ரூபம் இருக்குது, அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம பார்க்கும் போது அந்த மீட்கும் பொருளை பற்றிய சத்தியம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அது ஆழமான உணர்வுகளாக மாறணும். அது எப்படிப்பட்ட உணர்வுகளா மாறணும்னா, நம்ம எல்லாம் யாரு சிந்திக்கணும், நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் சிந்திக்கணும், எங்கெங்கே இருந்து நம்ம எல்லாம் தேவன் சேர்த்திருக்கிறார் சிந்திக்கணும். எப்படி எதுக்காக? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எதுக்காக இப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த காரியங்களை நம்ம ஆழமா புரிஞ்சோம்னா நிச்சயமா நமக்குள்ள என்ன இருக்கும்? அந்த அன்பு இருக்கும், கண்டிப்பா பலவீனங்கள் சகிப்போம். பரவாயில்ல நம்ம சகோதரர் தான், பரவாயில்ல செய்யட்டும், பரவாயில்ல சரியிடுவார் தாங்களா, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சகிக்கலாம். அந்த உணர்வு வரணும், அது ரத்தத்தோட ஊறி இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அதுதான் அந்த உதாரணம் சொன்னோம், நம்ம குடும்பத்துல இருந்துட்டா நம்ம எப்படி பாக்குறோம், அதை விட இந்த ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அது, எவ்வளவு எவ்வளவு மேலான குடும்பம் இல்லைங்களா இந்த விசுவாச குடும்பம், எவ்வளவு பெரிய விஷயம் இது. அப்ப அங்கேயே நம்ம அவ்வளவு காட்ட முடியாதுன்னா இங்க எவ்வளவு இருக்கணும், ரொம்ப அதிகம் அங்க இருக்கணும். அந்த ஆழமான உணர்வு அங்க வெளிப்படணும் சகோதர சகோதரிகளே. அப்படி வெளிப்படும் போது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் குறைவுகள் அது எல்லாமே நம்ம கண்டிப்பா மன்னிக்க முடியும், மறக்க முடியும், சகிக்கிறதுக்கு பொறுமை காட்டுறதுக்கு அங்க இருக்கும் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம், நம்ம அந்த மாதிரி ஆழமான ஒரு பலவீனத்தை சகிக்கிற குணம் பொறுத்திருக்கிற குணம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா மீட்கும் பொருள் பற்றிய சத்தியத்தில் இருக்கிற ஆழமான அந்த உணர்வை நம்ம புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? நம்ம கொஞ்சம் பேசுறத நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் ஓபன் பண்ணி காட்டுறோம் அவ்வளவுதான். ஒரு ஒரு லெவல்ல நின்னோம், ஆனா இது பத்தாவது என்ன பண்ணோம், அடுத்த ஒரு லெவல் போய் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சோ இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், அவ்வளவுதான். இதை கவனிக்கணும், இப்ப நம்ம கேட்டு இருக்கிற விஷயங்களை அப்படியே சிந்திக்கணும். இது கேட்கறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை, ஏன்னா இது நம்ம ஏற்கனவே இது அறிந்திருக்கிற விஷயம். ஆனா இதை சிந்திக்கணும், நம்முடைய சிந்தையில வச்சு கண்டிப்பாக சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளை. சிந்திக்கும் போது தான் நமக்குள்ள இருக்கிற இந்த பலவீனங்கள் எல்லாமே மறக்கப்பட்டுரும். பாருங்க தேவன் கூட நம்மளை எப்படித்தான் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம எவ்வளவு பெரிய பலவீனர்கள், எவ்வளவு குறைவுள்ளவர்கள், பாவிகள், ஆனாலும் கூட தேவன் நம்ம பார்க்கும் போது நாம எப்படி தெரியறோம், அவருடைய பார்வைக்கு எப்படி தெரியறோம், நீதிமான்களாக தெரியறோம். தேவன் அப்படி நினைச்சுக்கிறாரு, எப்படி எப்படி அது நீதிமன்றங்களாக அவர் கண்ணு பின்னாடி நம்ம தெரியறோம், எப்படி தெரியறோம் பாருங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு நமக்கு அருமையான கவுன் போட்டுட்டு இருக்கிறார், கண்ணுக்கு தெரியாத ஒரு அருமையான கவுன் தேவன் நம்ம எல்லாருக்கும் போட்டிருக்கிறார். என்ன கவுன் அது பாத்தீங்களா, நீதியின் வஸ்திரம் கம்ப்ளீட்டா போட்டு மூடி விட்டுருக்கிறார். ஒருவேளை இந்த நீதியின் வஸ்திரம் போட்டு விடலன்னா நம்ம எப்படித்தான் இருந்திருப்போம், தேவனால அங்க அருவறுப்பட்ட ஜனங்களாகத்தான் இருப்போம், அவருடைய பார்வையில் நிக்க முடியாத ஜனங்களா இருப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம மேல அந்த நீதியின் வஸ்திரம் பொருத்தப்பட்டு இருக்கிறதுனால தேவனுடைய பார்வையில நம்ம நீதிமான்களாக எண்ணப்பட்டிருக்கிறோம். பாருங்க அப்போ தேவனுடைய பார்வையிலேயே நம்ம நீதிமான்களாக என்ன பண்ணோம்னா அங்க என்ன இருந்திருக்குது, தேவன் என்ன வச்சிருக்கிறார், இடையில என்ன வச்சிருக்கிறார், நீதியின் வஸ்திரம் தான். அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். அந்த நீதி வஸ்திரம் நமக்கு எப்படி கிடைச்சதுங்க, உடன்படிக்கையின் மூலமாக, அப்புறம் விசுவாசிக்கிறதுனால, ஈடுபலையினால பாருங்க. ரொம்ப ஆழமா நம்ம பார்க்கும் போது ரொம்ப சிம்பிள், அந்த நீதியின் வஸ்திரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலையின் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த ஈடுபலையை விசுவாசத்தின் மூலமாக தேவன் என்ன பண்ணிட்டாரு இப்போ? ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கும் போது நீங்க என்னுடைய குமாரனை விசுவாசித்திருக்கிறீங்க, அவருடைய ஈடுபலையை அவர் உங்களுக்காக தான் கொடுத்திருக்கிறாங்க நீங்க விசுவாசித்திருக்கிறீங்களே, எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம். ஆனாலும் நீங்க பாவிகளா இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களை நான் வெறுக்க முடியாது. என்னுடைய குமாரனுடைய அந்த ஈடுபலையின் மூலம் நான் உங்களை என்ன பண்ணிடுறேன்? மூடிடுறேன். உங்களை பாவங்களே நான் பார்க்கலாம், மூடிடுறேன். மூடும் போது இப்ப நம்ம எப்படி தெரியறோம்? நீதிமான்களாக அவருடைய பார்வைக்கே தெரிகிறோம் அப்படின்னு. என்ன விஷயம்னா பாருங்க, அப்ப தேவன் அப்படி நம்ம மேல போட்டு கவுன் போட்டு மூடிட்டு நம்மளை நீதிமான்களாக எண்ணிக்கொள்றாருன்னா இப்ப அவரு என்ன யோசிச்சிருக்கிறார்? அவரு எப்படி நம்மளை நீதிமான்களாக எண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அன்பு எப்படி வந்துச்சு அவருக்குள்ள? அவருக்குள்ள எப்படி வந்துச்சுங்க? பாடி நீங்க அந்த ஆழமான உணர்வுக்குள்ள போகணும், அத அவதான் எளிமையா புரியும். அவருக்குள்ள எப்படி அது வந்துச்சு? அதான் தேவனுடைய, அவரு தன்னுடைய குமாரனை கொடுத்தார் ஓகே, அதனால நீதியின் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் ஓகே, அதை அவர் பார்க்கும் போது நம்ம நீதிமான்களாக அவருடைய பார்வையில தெரியறோம் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனா எப்படி தேவன் நம்மளை நீதிமான்களாக பார்க்கணுங்கிற எண்ணம் எப்படி அவருக்குள்ள இருக்கு? எப்படி வருது? எப்படி வருது பாருங்க. ரொம்ப சிம்பிள், என்னன்னா அவருடைய ரத்தம், கர்த்தர் இயேசு கொடுத்த ரத்தம் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ரத்தம் யாரோடது பாத்தீங்களா? அப்போ அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் இப்ப யாருடைய ஜனங்கள் ஆயிடுறாங்க பாருங்க. அப்போ அவருடைய ஜனங்கள் ஆயிட்டா என்ன ஆயிடுறாங்க? இன்னும் ஆழமா பார்க்கும் போது அவருடைய பிள்ளைகள் ஆயிடுறாங்க பாத்தீங்களா. அப்ப அவருடைய பிள்ளைகள் அவர் செய்யற தவிர அவர் எப்படித்தான் பாக்குறாரு இப்போ? புரியுதுங்களா? இப்ப எப்படி அவர் அதை பரவாயில்ல நான் உங்களை நீதிமான்களாக பாத்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள எப்படி வருது? புரிஞ்சுட்டீங்களா? சோ அவருடைய குமாரன் மூலமாக செலுத்தின அந்த ரத்தம், அந்த ஈடுபலி, அதுதான் அவருக்கு முன்னாடி பெருசா தெரியுது. எப்படி அந்த ஈடுபலியின் மூலமா அவருக்கு அந்த ஒரு யோசனை வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அது அவருடைய குமாரன். அவருடைய குமாரனுக்குள்ள இருக்கிற ரத்தம் யாருடையது? அவருடையது. அப்ப அந்த குமாரனுடைய ரத்தத்தெல்லாம் மீட்டெடுக்கப்பட்டவங்கன்னா அப்ப உண்மையிலேயே அவங்க யாருடைய ஜனங்க பாத்தீங்களா? அப்ப அவருடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போது அப்ப அவர் எப்படித்தான் பாக்கணும்? பரவாயில்ல பாவிகளா இருக்கிறீங்க, கொஞ்சம் குறும்பு பண்றீங்க, இருந்தாலும் நான் என்ன பண்றேன்? மன்னிச்சிடுறேன். ஏன்னா எல்லாம் நீங்க என்னுடைய ரத்தம். புரிதுங்களா? என்னுடைய ரத்தம் சகோதர சகோதரிகளே. இப்ப நம்முடைய குழந்தைகள் நம்முடைய ரத்தம் சொல்லும் போது நாம அவருடைய பலவீனங்களை எப்படி பார்ப்போம்? இப்படித்தான் பார்ப்போம். சோ தேவன் அப்படித்தான் பாக்குறாரு நம்ம எல்லாரையும். அப்ப நாம கூட நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை எப்படி பார்க்கணும் பாத்தீங்களா? சேம், அதே பார்வை கொண்டு வரணும். என்னுடைய சகோதரன் எப்படி? என்னுடைய குடும்பம் அவரு எல்லாம், நான் அவரும் ஒரே ரத்தம். பாருங்க அந்த உணர்வு வரணும் சகோதர சகோதரிகளே. இப்ப பாருங்க, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் ஜீவன் கொடுத்தாங்க, எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு? இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தி ஜீவன் கொடுங்கன்னு கொடுத்துருவோமா? கொடுத்துருவோங்கிற எல்லாருக்கும் மனசு இருக்கு, அதுல எல்லாம் எந்த மாற்றம் இல்ல. நிறைய பேர் நமக்குள்ள வைராக்கியம் இருக்குங்களா இல்லையா? நம்ம அடிக்கடி நம்ம சத்தியத்துல பேசணும், என்ன பேசுறோம்? ஜீவன் கொடுக்கணும் சகோதரர்களுக்காக, சத்தியத்துக்காக சொல்றோம். நிறுத்தி வச்சு சரி உங்க ஜீவன் கொடுங்கன்னா கொடுத்துருவோமா? சார் எடுத்துக்கோங்க, எத்தனை பேர்த்துக்கு நமக்கு தடை வரும்? மனசு வருங்களா? வருமா? அது ஒரு வீண் வைராக்கியத்துல வரதெல்லாம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் குடுக்கறாங்க பாருங்க, ஜீவன் தலைவா அவனே அவனாம் குடுக்கறாங்க. அதெல்லாம் விட்டு தரலைங்க, அதெல்லாம் ஒரு உணர்ச்சியின் வேகத்துல வருது. அதுக்கப்புறம் ஒரு வேலை உயிர் பழச்சோன்னா ரொம்ப மனசு வருத்தாயிடும். சே, இதுக்குத்தான் நம்ம இப்படி நான் ஆயிட்டுனே அப்படியே தலையால அடிச்சுக்குவாங்க. இனிமே யாரு அந்த மாதிரி போயிட்டா கூட தயவு செஞ்சு நீ பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. புரிதுங்களா? அது ஒரு உணர்வையினுடைய வேகத்துல வருது, பட் நம்ம அதை பத்தி பேசவே இல்லை. சோ அந்த ரத்தத்துல ஊறி இருக்கணும் அந்த உணர்வு, அதன் மூலமா வெளிப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் அப்போஸ்தலர்ல ஊறி இருந்துச்சு, அந்த ரத்தத்துல ஊறி போன விஷயம் இருந்துச்சு. என்ன விஷயம்? கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்த அதே சிந்தை, தம்முடைய நம்முடைய பிதாவுக்குள்ள இருந்த அதே சிந்தை அப்படியே ஊறி இருக்குது அவங்களுக்குள்ள. அதனாலதான் அவங்க ஜீவன் கொடுக்கறதுக்கு ரெடியே வந்து நின்னாங்க. எப்படி நின்னாங்க? அவங்க ஜீவன் கொடுக்கும் போதெல்லாம் முகம் மலர்ச்சியோட நின்னாங்க. ஏதாவது வேதனை அடைஞ்சாங்களா அவங்க இல்லைங்களா? அப்போஸ்தலர் பேதுரு தன்னுடைய மனைவி ஜீவன் கொடுக்கறதுக்காக அங்க கூட்டிட்டு போகும்போது எப்படி வாழ்த்தி அனுப்புறாங்கன்னா, போயிட்டு வா, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில மிக ஒரு உன்னதமான ஒரு நாள் இது, பெரிய கிரேஸ் உனக்கு பாருங்க. ஜீவன் கொடுக்கறது எப்படி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க, புரியுதுங்களா? இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்னும் சில உதாரணம் சொல்லணும்னா, அப்போஸ்தலர் பேதுரு அவரு ஜெயில இருக்கும் போது இங்க இருந்த அவருடைய உடன் சகோதர சகோதரிகள் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டாங்க. எப்படி ஜெபம் பண்ணிட்டாங்க, என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, அப்போஸ்தலர் பேதுரு எப்படியா தயவு செஞ்சு நீ விடுதலையா, இன்னும் நாங்க ஜெபம் பண்றோம், அப்படி ஏதாவது பண்ணிட்டாங்களா அவங்க தேவன்கிட்ட? அவங்க அப்படி ஜெபம் பண்ணல. தேவனே, அப்போஸ்தலர் பேதுரு இப்படிப்பட்டவரா இருந்தாரு முன்னாடி, ஒருவேளை அந்த குணம் அவருக்குள்ள ஏதாவது வெளிப்பட்டு மறுதளிச்சுட்டு போயிட போறாரு. ஏன்னா ஏற்கனவே என்ன ஆயிட்டாரு, அவரு ஏற்கனவே மறுதளிச்சிருக்கிறாரு. கர்த்தர் கூட இருந்த போதே மறுதளிச்சிருக்கிறாரு, இப்ப தனியா வேற இருக்கிறார். எப்படியாவது அவரை போட்டு டார்ச்சர் பண்ணும் போது மறுதளிச்சுட்டு போறாரு. தயவு செஞ்சு அவர் என்ன ஆயிடணும், உயிரே போனா கூட பரவாயில்ல, அவரு சாட்சியா நிக்கணும், தேவன் அவருக்கு உதவி பண்ணுங்க சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. பாருங்க எப்படி வந்துச்சு இந்த உணர்வு, புரியுதுங்களா விஷயம்? அவரு ஜெபம் பண்ணும் போது அதுக்கப்புறம் அங்க இருந்து அவரு விடுதலை ஆக்கப்பட்டு சகோதரர்கள் மத்தியில கொண்டு வந்து அவர் சேர்க்கப்படுகிறது பார்க்கணும். பாருங்க, அப்போ சகோதரர்கள் மத்தியில கூட அந்த ஆழமான உணர்வு இருக்குது. எப்படி அதெல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு, அந்த ஜீவன் கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னா, அந்த முன முகமலர்ச்சியா கொடுக்கறதுக்காக மனசு வந்துச்சுன்னா எப்படி? சோ இந்த ஒரு ஆழமான உணர்வுக்குள்ள அவங்க போனாங்க. சோ இந்த சத்தியம் தெரிஞ்சு கொண்டதுனால இல்ல, தெரிந்து கொண்டதை அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நிலைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க, அந்த சத்தியத்தை பயன்படுத்துறாங்க. அது ஆழமான உணர்வாக அங்க ஊற்ற எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது எடுத்ததுனால தான் ரொம்ப தைரியமா போயிட்டு கர்த்தருக்காக நான் ஜீவன் கொடுக்கறேன்னு போயிட்டாங்க சீஷர்கள் நின்றுட்டு இருந்ததை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னைக்கே கூட நம்ம கூட ஜீவன் கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகத்துவமான சத்தியத்திற்காக. சோ இந்த ரெண்டு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். அப்ப முதல்ல நம்ம இதை எங்க பிராக்டிஸ் பண்ணணும் பாத்தீங்களா, நம்ம குடும்பத்தின் மத்தியில, நம்முடைய ஆவிக்குரிய இந்த விசுவாச குடும்பத்தின் மத்தியில செய்யணும், அது செய்யணும். ஒவ்வொரு சகோதர சகோதரன் மேல அந்த ஆழமான உணர்வு நமக்குள்ள வரணும், அது கண்டிப்பா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஒருத்தருக்கு நாயிட்டா, ஏன்னா அதுதான் சரீர ஒற்றுமையை பத்தி பேசுறாரு. சரீர ஒற்றுமையை பத்தி பேசும்போது எப்படி பேசுறாரு அவரு, பாருங்க, ஒரு சரீரத்துல எங்கேயாவது ஒரு வலி வந்துட்டா மத்த சரீரத்துல இருக்கிற அங்கங்களுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு தானே, நீ அன்னைக்கே நான் சொல்ல போச்சு கேட்கல, உனக்கு இது வேணும் காலு, நான் அங்க போக வேணாம்னு சொன்னேன், கேட்டே நீயே சொல்லுமா கையே, என்ன துடி துடிப்பா போயிட்டு அந்த முள் எடுக்குது பாருங்களா, அந்த வலி வேதனை அந்த முழு சரீரமும் அப்படியே உணர்றது எப்படி? ரொம்ப அருமையான ஒரு ஒரு சிஸ்டம் அங்க தேவன் வச்சிருக்கத பாக்குறோம். உன்னோட ஒண்ணு அது பின்னி பிணைஞ்சு இருக்கிறத பாக்குறோம் உணர்வுக்குள்ள. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ கிறிஸ்துனுடைய இந்த சரீர அங்கங்களுக்குள்ள, இந்த விசுவாச குடும்பத்தாருக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உணர்வு, மீட்கும் பொருளை பற்றிய உணர்வு. நம்ம எல்லாம் ஒரு ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள், அந்த உணர்வு வேணும். சோ அதுதான் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அது இருக்கும் போதுதான் மற்ற நம்முடைய உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய பலவீனங்கள், குறைவுகள், அவங்களுடைய வேற எதுவா இருந்தா கூட என்ன ஆயிடும், நமக்கு பெருசா பாக்குறதுக்கு தோணாது. ஒருவேளை ஒரு கோபத்துல அப்படியே வந்துட்டா கூட அது நிக்காது, அது காணாம போயிடும், அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடும், அழுத்தா முடிஞ்சு காணாமல் அங்க போயிடும். ஆனா இந்த உணர்வு மாத்திரம் இல்லாம போச்சுன்னா கண்டிப்பா நம்ம அங்க அந்த மாதிரி சகோதரர்களுக்கு ஜீவன் கொடுக்கற அளவுக்கு நம்மளால வர முடியாது. அது பேசலாம், படிக்கலாம், ஆனா செயல்ல தேவன் காட்டுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்துறதுக்கு முடியாமல் அங்க போயிடும் சகோதர சகோதரிகளே. அப்புறம் முக்கியமா நம்ம பார்க்கும் போது இந்த மீட்கும் பொருள் பற்றிய சத்தியம் நமக்கு தெரியும், அது அறிவு. ஆனா அதை பார்த்து பத்தாது, அது கண்டிப்பா வேணும், அது வேண்டாம் இல்ல, கண்டிப்பா அது இருந்தா தான் இதே நம்ம உணர முடியும். ஆனா அதோடய நம்ம நிக்க கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம், பிராக்டிக்கல் ஆகணும். அப்ப இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் என்ன ஆகணும், அப்படியே நடைமுறை வாழ்க்கையில் அது அப்படியே மாறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு தேவன் வச்சிருக்கிறா, ஆனா வரப்போகிற உலகத்தின் ஜனங்கள் அப்ப அவங்க கூட எந்த மாதிரி வாய்ப்புக்குள்ளதான் வருவாங்க, இல்லைங்களா? இன்னைக்கு நாமோ இந்த மாதிரி உணர்வுக்குள்ள இருக்கிறோம். அப்ப நாளைக்கு வரப்போகிற உலகத்தின் சனங்கள் உயிர் தெரிந்து வந்த போது இப்ப அவங்க கூட என்ன ஆகணும்? உயிர் தெரிந்து வரக்கூடிய சனங்கள் அவங்களுக்குள்ள என்ன வளரணும்? என்ன வளரணும்? அன்பு வளரணும். அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் வளரணும், கண்டிப்பா வளரணும். பாருங்க, நீங்க ரோட்ல நிறைய பேர் போறாங்க, அடிச்சுக்கிறாங்க, ஒதுச்சுக்கிறாங்க. ஆனா வரப்போற ராஜ்யத்துல அவங்க எல்லாம் உயிர் தெரிந்து வரும்போது அவரே என்ன பண்ணும்? இப்ப அவர் மேல இன்னொருத்தர் மேல அன்பு காட்டணும். சரி, ஓகே, எப்படி அன்பு காட்டுவாங்க? உலகத்தின் ஜனங்கள் கூட கண்டிப்பா வருவாங்க. எப்படி அன்பு காட்டுற அந்த மனசு அவங்களுக்கு வரும்? பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து அவர் அன்பு காட்டணும். யாருனே தெரியாது, ஆனா அன்பு காட்டணும். எப்படி அன்பு காட்ட முடியும்? எப்படி அன்பு காட்டணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வரும்? எப்படி தேவனால் செய்ய போறார் பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவன் எந்த சத்தியம் கொடுக்க போறா தெரியுங்களா? மீட்கும் பொருள், ஈடுபொழியை பற்றிய சத்தியம் தான் கொடுக்க போறார். வேதத்துல அநேக சத்தியங்கள் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு அவசியமே இல்லை, தேவையில்லை, அவ்வளவுதான். அவங்க இப்போ அந்த சமயத்துல அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே சத்தியம் என்னன்னா, மீட்கும் பொருள் பற்றிய சத்தியம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வேதத்துல அப்படித்தான் தேவன் வச்சிருக்கிறார். அந்த மீட்கும் பொருள் பற்றிய சத்தியம், அதனுடைய ஆழம், அதனுடைய உணர்வை அவங்க புரியவாங்க. எப்படின்னா, மத்தேயு 25 அதிகாரத்துல இது குறித்து நம்ம தெளிவா வாசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு அந்த ஊமையை பேசுறாரு பாருங்க, வெள்ளாடு செமரியாடு பத்தி பேசுறாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு வகுப்பாரை பார்த்து, வலது பக்கம் நிக்கிற வகுப்பாரை பார்த்து சொல்றார், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக வைத்திருக்கிற ராஜ்யத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுறாரு. அப்போ அவங்க கேக்குறாங்க, எப்படி ஏன் நாங்க இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வரோம்னா, அப்ப கர்த்தர் சொல்றார், நான் பசியா இருக்கும் போது என்ன பண்ணீங்க, தண்ணி கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமா இருக்கும்போது தண்ணி கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத போது வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் காவல் இருக்கும்போது என்ன பார்க்க வந்தீங்க, நான் நோயில் இருக்கும்போது என்ன விசாரிச்சீங்க. பாருங்க, இதெல்லாம் அவங்க கேக்குறாங்க, இதெல்லாம் நாங்க எப்போ செஞ்சோம், இதெல்லாம் நாங்க எப்போ செஞ்சோம், செஞ்சதுனால தானே கர்த்தர் சொல்றார். அப்ப அவங்க இந்த கேள்வி கேக்குறாங்கன்னா, அப்ப அவங்க செய்துட்டாங்களா இல்லைங்களா? ஆனா அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க, இதெல்லாம் நாங்க எப்போ ஆண்டவரே செஞ்சோம்னு கேக்குறாங்க. அப்படின்னு அவங்க செய்யலையா? அவங்க செய்யாததான் கர்த்தர் சொல்லிட்டாரா? அப்ப உண்மையிலேயே அப்ப இங்க நடந்து செஞ்சுட்டாங்களா இல்லைங்களா? அப்படியே கர்த்தர் அப்படி சொல்றாரு, இவங்க இப்படி சொல்றாங்க. பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பாருங்க, நாலேஜுக்கும் உணர்வுக்கும் இருக்கிற வித்தியாசம் இங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி மாறி எடுக்கிறாங்கன்னா, இந்த உதவி செய்யறது அன்பு செலுத்துறது அவங்களுக்குள்ள அப்படியே ஊறி போயிடுச்சு, புரியுதுங்களா? அது ஊறி போயிடுச்சு. அப்படின்னா எப்படி ஊறி போயிடுச்சுன்னா, பக்கத்து வீட்டுக்காரத்தான் அவர் யாருன்னே தெரியாது, ஆனா செய்துட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரத்தான், ஆனா இவர் என்ன நினைக்கணும், ஆமா ஆண்டவரே நான் அன்னைக்கு அவருக்கு செஞ்சவோ அதைத்தான் நீங்க சொல்றீங்களா? அப்படி அவங்க கேட்கல, அப்படி அவங்களுக்குள்ள உணர்வு வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவரை இவங்க எப்படி பாக்கல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா எப்படி பாத்துட்டாங்க, இப்போ தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா பாத்துருக்காங்க, புரியுதுங்களா? தங்களுடைய குடும்பத்துல ஒருத்தர், இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம ஒரு மருத்துவ செலவு பண்றோம்னா, 1000 ரூபாய் நான் பண்ணிடுக்கிறேன், செலவு எழுதி வை, அவரு பெருசானா வாங்கிக்கலாம், அவருக்கு ஏதாவது ஒரு பரிய பண்ட ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். நம்ம பையனுக்கு சின்ன வயசுல இருந்து பாரு, உனக்கு இப்ப கல்யாணம் வரைக்கும் பண்ண போறேன், கல்யாண செலவும் பண்ணிடலாம், பாருங்க இத்தனை 1 கோடி ரூபாய் ஆயிருக்குது, எழுதி வை. பெரிய நாய் இப்போ ஆயிட்டான்ல, அடுத்து சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா டியூல வாங்கிக்கலாம் நினைப்போமா? நம்முடைய பசங்களுக்கு இல்ல பிள்ளைங்களுக்கு நினைப்போமா? எந்த பெற்றோரும் நினைக்கவே மாட்டாங்க, அது யோசனையே வரவே வராது. ஏன் பாத்தீங்களா, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு செஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு அவசரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணிருக்கிறோம் பையனுக்கு, கொடுப்பாங்களா பாருங்க? ஏன் அதே நம்ம பையனுக்கு 10 லட்சம் செலவு பண்ணா கூட அது நம்ம யோசனை வருது இல்ல, பாத்தீங்களா? அப்ப அது ஒரு உதவி செய்துட்டா கூட நம்ம யோசனைக்குள்ள போறது இல்ல. பாருங்க அந்த உணர்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்ப உலகத்தின் ஜனங்கள் அப்ப என்ன மாதிரி உணர்வுக்குள்ள வந்துடுறாங்க பாத்தீங்களா? ஒரே குடும்பம், இவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். எப்படி நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டுக்கார அவர் பண்ணிட்டாரு, இவரு என் குடும்பத்தை சார்ந்தவர்ப்பா, எப்படிப்பா அவன் குடும்பத்தை சார்ந்தவர் அவரு, அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார், பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் நான் வேற பதில் எதிர்பார்த்தவங்க கிட்ட எல்லாம் ஆதாமினுடைய சந்ததிக்குள்ள வந்திருக்கிறோம்னு யாராவது சொல்லிடுங்களோன்னு நான் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே அதுதான் மாம்ச பிரகாரமா. ஆனா அந்த பந்தம் இப்ப போயிட்டு, இப்ப எந்த பந்தம் வந்துருச்சு பாத்தீங்களா, கிருஷ்ணனுடைய ஒரே ரத்தத்தினால மீட்டு எடுக்கப்பட்டு கழுவப்பட்டவர்கள். பாருங்க இந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கும். அவர் யார் தெரியுமா, எங்களுடைய ரத்தம் சொல்லுவாங்க. பாருங்க அந்த உணர்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவருடைய சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாமே வந்துட்டு இப்படிப்பட்டவங்க, இவங்களுக்கு நான் செஞ்சேன், அந்த உறவு இல்லை அவங்களுக்கு. பாருங்க அப்படி அவங்க மாறி எடுக்கிறாங்க, உலகத்தின் ஜனங்கள் மாறுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா சில குரூப் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எப்ப கேட்டீங்க எங்க கிட்ட, இவங்க எப்படி கேட்கறாங்க பாத்தீங்களா, எங்க கிட்ட நீங்க எப்ப கேட்டீங்க, நாங்க எப்ப செய்யாம போச்சு. அட என்னப்பா, இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் யாரு, என்னுடைய இந்த சிறிய சகோதரர்கள் ஒருத்தருக்கு நீங்க எது செஞ்சீங்களோ அதே எனக்கே செஞ்சீங்க. பாருங்க சின்ன சின்ன சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு, இந்த உலகத்தின் ஜனங்கள், இப்ப வாழ்ற இந்த உலகத்தின் ஜனங்கள் அவங்க எல்லாம் யாரு பாருங்க. அப்படின்னா இப்ப அந்த உலகத்தில் உயிர் திறந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுது, கண்டிப்பா அவங்களுக்கு மீட்கும் பொருள் சத்தியம் தெரியுமா தெரியாதுங்களா, தெரியும். ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த உணர்வு என்ன இல்ல வரல, நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், அந்த உணர்வு அவங்களுக்குள்ள வரல. வந்திருந்தா அவங்க கூட என்ன ஆயிருப்பாங்க, நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. அந்த உணர்வுக்குள்ள வராதனால தான் இப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, கத்தர்கிட்ட ஐயோ நாங்க எப்ப ஆண்டவரே செஞ்சோம், இது இவங்க நீங்க எப்ப கேட்டீங்க நாங்க செய்யாம போனதுக்கு, பாருங்க அப்படி கேக்குறாங்க பாருங்க. அப்படின்னா அந்த உணர்வே அவங்களுக்குள்ள இல்ல, உணர்வே இல்ல. சத்தியம் கேட்டிருக்கிறாங்க ஆனா உணர்வே இல்ல. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், அந்த உணர்வு அவங்களுக்குள்ள காணாமல் போயிட்டு. சகோதர சகோதரிகள் பாருங்க ரொம்ப அருமையா அங்க பாக்குறோம், சில உண்மைகள்ல அங்க கூட கர்த்தர் அங்க விளக்கிறது பாக்குறோம். சோ இதே விஷயம் பாருங்க, நிழல்ல கூட தேவன் வச்சிருக்கிறார், அருமையா வச்சிருக்கிறார். கண்டிப்பா வரப்போகிற ஜனங்கள் இந்த மீட்கும் பொருள் சத்தியம் தான் அவங்களுக்கு போதிக்கப்படுமா, ஆமா அந்த சத்தியம் தான் எல்லாத்தையும் நினைக்கும், தேவனுடைய அன்பை உணர வைக்கும், கர்த்தருடைய அன்பை உணர வைக்கும், ஒருத்தருக்குள்ள இருக்கிற இன்னொருத்தர் பத்தினா அந்த அன்பை அந்த உணர்வை உணர வைக்கும். பாருங்க அங்க கூட அதுதான் தேவன் வச்சிருக்கிறார். பாருங்க அந்த நிழல் படிக்கலாம், ரெண்டு ராஜாக்கள் 4:38 வாசிக்கலாம், 41 வரைக்கும். ரெண்டு ராஜாக்கள் 4:38-41 வரைக்கும். சம்பவம் நீங்க அப்படியே மைண்ட்ல வைங்க, நிழல்ல என்ன சம்பவிக்குதுன்னா, எலிசாவோட மற்ற அவருடைய கூட இருக்கிற அந்த சீஷர்கள் அப்படியே போறாங்க, போய் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துறாங்க. எந்த இடம் சொல்றாங்க, கில்கால். போயிட்டு அங்க இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் பசியாச்சு, சாப்பிடணும் நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடுறதுக்காக எல்லாம் இருக்கும்போது இப்ப போய் கேக்குறாங்க, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் பசியோட இருக்கிறாங்கன்னு போய் எலிசா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு, சரி ஒரு பெரிய பானை எடுத்து வச்சு நீங்க கூழ் காய்ச்சுங்க, கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுங்க சொல்லிடுறாரு. அதே மாதிரி போயிட்டு ஒரு பெரிய பானை எடுத்து வச்சு கூழ் காய்ச்சுறாங்க. வாஷிங் மிஸ்டர் தொடர்ந்து பாருங்க என்ன நடந்துருச்சுன்னா, அங்க ஒருத்தர் பானையில கூழ் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வெறும் கூழ் தான் இருக்குது, கூட என்ன பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆர்வத்துல போயிட்டு எல்லாம் கீரை எல்லாம் பொறிக்கிறாரு, கொஞ்சம் காய் எல்லாம் இருக்குது. அது என்ன காய் சொல்றாருங்க, என்ன கீரை சொல்றாருங்க, அது பேய் கொமட்டி, அது என்னன்னா ஒரு விஷம் நிறைந்தது. அது அவருக்கு தெரியாது, ஆனா ஒரு நல்ல அழகா பசுமையா இருந்திருக்குது. போயிட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே பிடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து அந்த கூழ் குங்கிட்டு இருக்கிற அந்த பானையில போட்டுட்டார். பாருங்க பாருங்க, எல்லாரும் பசிக்கு எல்லாம் ஷேர் பண்றாங்க, எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாம் பயந்து சாப்பிடும் போது எப்படி இருந்துருச்சு அவங்களுக்கு, இப்போ அப்படியே வாந்தி வேதி அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான் கொடுத்துருக்குது, இதுல விஷம் கலந்துருக்குது எலிசா என்னன்னு தெரியல. எல்லாம் சாப்பிடும் போது என்ன ஆயிடுது, எல்லாம் மயங்கி மயங்கி விழுறாங்க. பாருங்க, அது ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, என்னமோ ஆயிடுச்சு. அதான் பதற எடுத்துட்டு ஓடி போய் எலிசா கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போதே இப்ப எலிசா என்ன பண்றாரு பாருங்க. பாருங்க, தீங்கு இல்லாமல் போயிடுச்சு. தோஷம்னா தீங்கு, தீங்கு இல்லாமல் அது போயிடுச்சு. அப்ப எலிசா என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் சரி பரவாயில்ல மாவு எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பானையில குளிச்சுட்டு இருக்குது. அந்த மாவுக்குள்ள என்ன பண்றார், கொஞ்சம் மாவை எடுத்து கலக்கிறார். கலக்கும் போது அந்த பானையில் இருந்த விஷத்தன்மை மாறிடுச்சு, நீங்கிடுச்சு. அப்ப அது விஷத்தன்மை நீங்கின பிற்பாடு அவங்க எல்லாருக்கும் மண்டியை நீங்க கொடுங்க சொல்லி சொல்லிடுறார். அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது அதுல இருந்த அந்த தீங்கு, அந்த விஷம் இல்லாமல் போயிடுச்சு. இது என்ன குறிக்குது பாருங்க. எலிசானுடைய இந்த இது நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அவருடைய வாழ்க்கையில ஒரு 14 விதமான சம்பவங்கள் நடக்கும். முக்கியமா அங்க பண்ணுவார் அவருடைய வாழ்க்கையில. அந்த 14 விதமான சம்பவங்கள் 3 வகையான காலப்பகுதிகளை குறிக்கிற சம்பவங்கள். அது ஒரு தனி சாப்டர் அது. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது, இங்க நம்ம படிச்சுட்ட இந்த பகுதியில் இருக்கிற காரியங்கள் எது குறிக்கிறதுன்னா, எலிசா அவரு ஒரு உட்பார்க்கு அடையாளம், அங்க பொங்கிட்ட அந்த கூழ் அது ஒரு அடையாளம் குறிக்குது, அதுல கலந்துட்ட அந்த பேய்கொமட்டை கீரைகள் காய்கள் அது ஒரு ஒரு பொருளை அதை வந்து குறிக்குது, அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் சேர்க்கப்பட்ட மாவு அது ஒரு அடையாளம் அங்க குறிக்குது. அப்ப இதை முதல்ல நம்ம அடையாளம் எடுக்கலாம். இப்போ அந்த பானையில பொங்குகிற அந்த கூழ் எதுக்கு அடையாளம் நம்ம சொல்லலாம். கூழ் எதுக்கு அடையாளம், பொதுவா அந்த கூழ் எதுக்காகத்தான் அவங்க பயன்படுத்துறதுக்கு பொங்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு இல்லைங்களா, மாம்ச ஆகாரம். அப்ப ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது அது ஒரு ஆவிக்குரிய ஆகாரம். அப்ப இந்த ஆவிக்குரிய ஆகாரத்துல என்ன கலந்துருச்சு, கசப்பு கலந்துருச்சு. அப்படின்னா ஆவிக்குரிய விஷயத்த நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லலாம் பாருங்க, கள்ள சத்தியம். அதாவது அது சாப்பிட்டா ஜீர்ணிக்க முடியாத கஷ்டம் ஆயிருக்குது இல்லைங்களா, கள்ள சத்தியம் அங்க கலக்கப்பட்டுருச்சு. எப்போ கலக்கப்பட்டுச்சு, எப்போ கலக்கப்பட்டுச்சுன்னா இருண்ட யுகத்துல கலக்கப்பட்டுச்சு. இது கொஞ்சம் ஆழமா இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு மேலோட்டமா நம்ம பார்க்கலாம். இருண்ட யுகத்துல கலப்படம் பண்ணிட்டாங்க, எதுல, தேவனுடைய சத்தியத்துல. கேள்வி போடுங்க, எந்த சத்தியத்துல, ரொம்ப முக்கியம் அதுதான். மீக்கும் பொருள் சத்தியத்துல கலப்படம் பண்ணிட்டாங்க. என்ன கலப்படம் பண்ணிட்டாங்க, என்ன கலப்படம் ஆச்சுங்க, மீட்கும் பொருள் சத்தியத்தினுடைய ஆழம் மறைக்கப்பட்டு சில கலப்படம் வந்துச்சு. என்னென்ன கலப்படம், இல்ல இல்ல, இந்த மீட்கும் பொருள் சத்தியம் மறைக்கப்பட்டு அது வேற ஒரு சத்தியத்தினால அதனுடைய அழகான அம்சம் போயிடுச்சு. என்னன்னா அழியாத ஆத்துமா, நரகம். ஆத்துமா அழியாது, மரணத்துக்கு அப்புறம் அது எங்க போகும், நரகத்துக்கு போகும். என்ன ஆகும், வேதனை, பயங்கரமான வேதனை இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும், ரொம்ப நோவு இருக்கும். பாருங்க, அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு தான் போவாங்க. ஒரு ஆத்மா இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா இறக்குறது இல்ல, அது சதா காலமும் போயிட்டு அங்க வாதிக்கப்பட்டு இருக்கும். இதை கொண்டாந்து வச்சாங்க அப்படின்னா, இது ஒரு அசத்தியம் தானே, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. ரொம்ப சிம்பிள், இது வச்சதுனால இப்ப எதனுடைய ஆழம் மறைஞ்சு போச்சு, ஈடுபலியினுடைய ஆழம் மறைஞ்சு போச்சு. ஈடுபலிய நம்ம புரிஞ்சுட்டோம்னா இந்த நரகம் சத்தியம் சப்ஜெக்ட் நம்ம பெருசா எடுத்து சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா ஈடுபலியினுடைய ஆழம் புரிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன ஆயிடும், இப்ப கத்திரேஸ் இதுக்காக தான் வந்திருக்கிறார் அப்படிங்கும் போது, அப்போ இதெல்லாம் என்ன விஷயம், அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது கர்த்தருடைய ஈடுபலி வீணா போன மாதிரி எல்லாம் தெரியுது. அப்ப அவரு ஈடுபடி கொடுக்காம இருந்திருக்கலாம் போல எல்லாம் தெரியுது. அப்ப குடுத்திருக்கிறாருன்னா அப்ப இது என்ன விஷயம், புரியுதுங்களா. இன்னைக்கு நம்ம தொடர் வேத பட வகுப்புகள் எல்லாம் பார்க்கும் போது சில பேர் வந்துடுறாங்க, கேட்டுறாங்க, நீங்க ஈடுபலியை பத்தி இவ்வளவு டீப்பா பார்க்கும் போது அப்போ ஆத்துமா, அப்போ நரகம், அப்ப இதெல்லாம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி கேட்டுறாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்க எதை புரிஞ்சிருக்கிறாங்க, ஈடுபலியை பத்திய சத்தியத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுட்டாங்க அவங்க. அதனாலதான் இப்ப அந்த கேள்வி அவங்க மனசுக்குள்ள எழும்பி வருகிறது நம்ம பாக்குறோம். அப்ப ஈடுபலி கொடுத்தாருன்னா கண்டிப்பா அதனுடைய பலபலன் வரணும் இல்ல, அப்ப இது வரைக்கும் வரலன்னா அப்ப என்ன அர்த்தம், ஆனா கண்டிப்பா வரணும்னு தானே அர்த்தம். அப்ப இவங்களே இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப இது என்ன, அது பாத்தீங்களா, இப்படி அவங்க ஒரு அர்த்தம் எடுக்கிறது பாக்குறான். அப்ப பாருங்க, அப்ப இந்த ஈடுபலிய சத்தியம் அங்க மறைக்கப்பட்டுருச்சு, வெகு காலமா அதுல கலப்படம் பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க, மேலான அந்த ஒரு சத்தியத்தை மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மீண்டும் தெளிவாக்கப்படுது. எதன் மூலமா? கொஞ்சம் இருக்கிற மாவு மூலமா. அந்த மாவு அதே தான் குறிக்குது. எது குறிக்குதுங்க? அது ஆவிக்குரிய ஆகாரம் சத்தியம். மீண்டும் அதுக்குள்ள போடும் போது, அந்த உண்மையை மீண்டும் அங்க கொண்டு வரும் போது, இந்த அசத்தியம் என்ன ஆயிடுதாங்க இல்லைங்களா? இந்த புகுத்தப்பட்ட இந்த அசத்தியங்கள் அங்க காணாம போயிடுது, அதனுடைய தீங்கு நீங்கிடுச்சு. ஜனங்கள் புரிஞ்சுட்டாங்க, ஓ இதுதான் விஷயம், நம்ம தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறோம், தெளிவா புரிஞ்சுட்டாங்க. சோ புரிஞ்ச பிற்பாடு அவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆயிடுவாங்க? தங்களை முழுவதும் அங்க ஒப்பு கொடுத்துருவாங்க, கண்டிப்பா ஒப்பு கொடுத்துருவாங்க, தேவனுடைய அன்புக்கு முழுவதும் கீழ்படிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே பேசுறதுக்கு வழியே இல்லை. பாருங்க, அருமையான ஒரு நிழல் அங்க கூட தேவன் கொடுத்துருக்கிற இருப்பாங்க. அப்ப ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஆழமான ஒரு அன்பு வெளிப்படணும், என்ன விதமான தீங்கா இருந்தா கூட அவங்களை மன்னிக்கிற ஒரு மனசு வேணும் அப்படின்னா, இந்த மீட்கும் பொருள் பற்றிய ஆழமான அந்த உணர்வுக்குள்ள நம்ம போகணும். அந்த அறிவு இருக்கு, பட் அது உணர்வாக மாற்றமாயிட்டு அந்த உணர்வுக்குள்ள போகணும். அப்படி போகும்போது தான் நமக்குள்ள எல்லாவற்றையும் சகிக்கிற மனசு நமக்கு அங்க வரும். எல்லாத்தையும் பரவல்ல, நம்ம நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பரவாயில்ல, அவங்களுக்கு எது செய்துட்டா கூட அது நம்ம என்ன பண்ண மாட்டோம். எது ஒருவேளை ஒரு மாம்ச பிரகாரமா ஒரு உதவி பண்ணிட்டா கூட அதுக்கு நம்ம என்னவா தோணாது, அது ஒரு கணக்கா தோணாது. புரியுதுங்களா? அது ஒரு கணக்கா தோணாது. அவங்களுக்கு செய்யற எந்த உதவியுமே நம்ம ஒரு கணக்குல கொண்டு வரவே மாட்டோம். ஏன்னா அது சுபாவம் அவரை மாறிடும். ஏன்னா நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம குடும்பம் அவங்க. கண்டிப்பா அந்த ஒரு வேறுபாடே அங்க நீங்கி போக்குறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள். ஆனாலும் ரூல்ஸ் இருக்கு, பட் அப்படியே செய்துட்டா கூட நம்ம இன்னும் மாம்சத்தில் இருக்கிறதுனால நம்ம சகோதர சகோதரி கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தோம்னா என்ன பண்ணோம்? ஒரு கடன் வாங்குறோம், கொடுக்கறோம், கொடுக்கறேன்னு வாங்கினா கூட அதை என்ன பண்ணோம்? அங்க அந்த ஒரு இது நம்ம ரூல் வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ஆனா என்ன விஷயம்னா, நம்ம இங்க பாக்குறோம்னா அந்த ஆழமான உணர்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த ஆழமான உணர்வுக்குள்ள நம்ம எவ்வளவு போறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த பலவீனங்கள், அந்த குறைவுகள் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது மறந்துடுவோம் நம்ம சகோதரர் மத்தியில் இருக்கிற அந்த குறைவுகள் பலவீனங்கள் நம்ம மறந்துடுவோம். ஏன்னா ஒரே ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஒரே காரணத்தினால. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் அந்த மார்ஸ் மேடையில் நின்று அங்க பேசும்போது அத்தானிய பட்டணத்தார்கிட்ட என்ன சொல்றாருங்க? அத்தானிய பட்டணத்தாரே, நீங்க எல்லா வகையிலையும் ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறீங்க, பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா உங்களுடைய எல்லா அந்த சிலைகள்லாம் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன், நிறைய அருமை அருமையா கடவுள்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஆனா அறியப்படாத கடவுளும் கூட உண்டு பண்ணி வச்சிருக்கிறீங்க, அது கூட நான் யாருன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? எப்படி பிடிக்கிறாரு பாருங்க. வாங்க, எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமா வராங்க. ஆனாடா நம்ம வச்சிருக்கிற ஒரு கடவுளுக்கு ஒரு பேர் கிடைக்க போதே யாருன்னு தெரிஞ்சு போறோம், வாங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, சோ நம்மள எல்லாம் எப்படி அவர் உண்டு பண்ணிட்டார், அவர் யாருன்னு சொல்லல, ஆனா மற்ற எல்லா காரியத்தையும் அங்க விளக்கி வைக்கிறாரு முன்னாடி. பாருங்க, அப்ப நம்ம எல்லாம் அவர் எப்படி உண்டு பண்ணிட்டார், எப்படி உண்டு பண்ணிட்டு தான் சொல்றாருங்க. அப்போ சொல் போலங்க பாருங்க, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. நிறைய பேர் கேட்டுறாங்க இந்த ஒரு வசனத்தை, நிறைய பேர் எப்படி எடுத்துறாங்கன்னா, எப்படி பிரதர் பைபிள் இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்குது, ஏன்னா எல்லாம் ஒரே ரத்தத்தினால மீட்டெடுக்க உருவாக்கப்பட்டவங்களா, எல்லாம் ஒரே ரத்தத்தினால உருவாக்கப்பட்டவங்களா. பாருங்க ஏன் கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு ரத்தத்துல எத்தனை வகை இருக்குதுங்க, குரூப் இருக்குது பாத்தீங்களா, எவ்வளவு ஞானமா இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க அப்ப ரத்தத்துல இவ்வளவு வகைகள்லாம் இருக்கும் போது எப்படி நீங்க ஒரே ரத்தத்தினால உருவாக்கப்பட்டவங்க எப்படி பைபிள் சொல்லுது? நியாயமான கேள்வி தானே, நியாயமா தான் கேக்குறாங்க, அதுல எல்லாம் எந்த தப்பும் இல்லை, அவங்க கேள்விகள் எந்த தப்பும் இல்லை. ஆனா பைபிள் அவங்க சரியா புரிஞ்சுக்கல, அதனால அந்த கேள்வி கேக்குறாங்க. ஆனா நாம சரியா புரிஞ்சுட்டோம்னா நம்ம தெளிவா பதில் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள், நீங்க சொல்றது உண்மைதான், நிறைய வகைகள்லாம் இருக்குது, ஆனா நீங்க சொல்ற வகைகள் பத்திங்க பேசல, எல்லாம் ஒரே ரத்தத்தினால உருவாக்கப்பட்டவங்க தான். அப்படின்னா எந்த ரத்தம், எந்த ரத்தம் பாருங்க, கிறிஸ்தனுடைய
ஈடுபலியின் மூலமாக மீட்டெடுக்கப்பட்டவர்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா போய் பார்க்கும்போது ரத்தம் பைபிள் எது குறிக்குது? ஜீவன், ஜீவன் குறிக்குது, உயிர் குறிக்குது. பாருங்க, இந்த உலகம் முழு மனுக்குளமே எத்தனை ஜீவன்ல இருந்து உருவாக்கப்பட்டவங்க? ஒரே ஜீவன், ஒரே உயிர். அந்த ஒரு உயிர்ல தான் இவ்வளோ உயிர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த உயிரெல்லாம் உயிர் இழந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க மீண்டும் உயிரோட வரணும்னா இன்னொரு உயிர் அவங்களுக்குள்ள போகும். அதுதான் பார்க்கும்போது ரெண்டாவது கர்த்தர் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆனா இவ்வளவு நம்ம அவங்களுக்கு உணர்த்த முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் உணர்த்தான். ஆனா பைபிள்ல ரத்தம்னா நீங்க நினைக்கிற குரூப் பத்தி பேசல, அது வந்து ஜீவன் பத்தி பேசுது, உயிர் பத்தி பேசுது. நம்ம எல்லாருமே ஒரு அப்பாவுக்கு பிறந்தவர்கள் தான், ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் தான் நம்ம அப்படின்னு அவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஒருவேளை கிறிஸ்துவரா இருந்தா நம்ம என்ன சொல்லலாம்? ரெண்டாவது ஒரு படிக்கு வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் மூலமாக அவர் கொடுத்த ஜீவன் மூலமாக நம்ம எல்லாம் ஜீவனோட வரோம். சோ அதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் பாருங்க. அப்ப எல்லாருமே நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ஒரே ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இன்னைக்கு அவருடைய சமூகத்துல இருக்கிறோம். அப்போ இந்த மீட்கும் பொருள் நம்ம சொல்லும் போது இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குள்ள இருக்குதா செக் பண்ணோம். சோ இந்த உணர்வு ஒரு வேலை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்திருக்கிற நாலேஜ் வச்சு அந்த அறிவை வச்சு இந்த உணர்வுக்குள்ள நம்மள என்ன பண்ணோம், கொண்டு போகணும், ஒன்று கொண்டு போகணும். அப்போ இது இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. இது நம்ம எவ்வளோ நம்ம தியானம் செய்யறோம் நம்ம சகோதரர்களை பத்தி, சகோதரிகள் பத்தி, தேவனுடைய திட்டம் பத்தி, இந்த உலகத்தின் ஜனங்கள் பத்தி, எவ்வளோ இந்த மீட்கும் பொருளுடைய இந்த அறிவை வச்சு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், அந்த ஆழமான உணர்வு நமக்குள்ள வரும். மற்றவங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு அன்பு தான் வருமே, எவ்வளோ ஒரு வெறுப்பு வரவே வராது. ஸோ இது இது வந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நடைமுறை படுத்த வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பூரணம் அன்புல அங்க நடக்கும் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இந்த ஆழமான உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேவன் அங்க ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அந்த உணர்வு தான் அவருக்குள்ள இருக்குது, அதுதான் அவருடைய குமாரனுக்குள்ள இருந்துச்சு, அதுதான் அவருடைய அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு மகிமையை அடைஞ்சிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ளயும் அதுதான் இருக்குது. இன்னைக்கு இதே ஓட்டத்துல இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுக்குள்ளயும் இந்த சிந்தை தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள கூட அது இல்லைன்னா நம்ம கொண்டு வரணும். அது வரும்போது எல்லாரையும் நம்ம அன்போட பாக்குற அந்த குணம், எல்லாரையும் சகிக்கிற பொறுமையோட ஏற்றுக்கொள்ற அந்த குணம் நமக்குள்ள அது வளரும் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அப்போ சோ இது நம்ம வளர்த்து கொள்ளணும்னா நமக்குள்ள இந்த அறிவு பத்தாது. இந்த அறிவு என்ன ஆகணும், அறிவை வச்சு அறிவு வளருது இல்ல, இந்த அறிவை வச்சு உணர்வு வளரணும், உணர்வு பெருகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் அறிவே பெருக்கிட்டு போறாங்க நிறைய பேர், நம்ம சகோதர சகோதரிகள் நிறைய இருக்கிறாங்க, வெறும் அறிவே பெருக்கிட்டு போறாங்க. பத்தாது, அறிவே பெருக்கிட்டு போறது பத்தாது. எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு உணர்வு இருக்கு காட்டுங்க. அதுதான் தேவன் அங்க நம்ம கிட்ட இருக்க, எவ்வளவு நம்ம கற்றுக்கொண்டோமோ அந்த அளவுக்கு அந்த உணர்வுக்குள்ள போலாம். அதுதான் முக்கியம். வெறும் அறிவு மாத்திரம் போயிட்டுச்சுன்னா ஒன் சைடு, அது தேவன் அது பாக்குறதே இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 நம்மள எங்க முடிச்சிடும், இருமாப்புக்குள்ள கொண்டு போயிட்டு விட்டுரும் அவ்வளவுதான். சோ அதனாலதான் அங்க தேவன் சொல்ல அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும் அப்படின்னா வேண்டாமா, வேணும். அதை வச்சு அடுத்த என்ன பண்ணுங்க, அவங்கள அந்த உணர்வுக்குள்ள அந்த அன்பின் உணர்வுக்குள்ள போங்க, போகணும். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட காரியமாக அங்க இருக்குது, நம்முடைய சிந்தைக்குள்ள ரத்தத்துக்குள்ள அது அப்படியே ஊடு உருவி பாய்ந்திருக்கணும் சகோதர சகோதரிகள். அப்படி இருக்கும்போது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ், அந்த வேறுபாடு மறைஞ்சு அந்த ஒரு ஒன்னஸ் கூட அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த உணர்வுகளோட நம்ம கடந்து போகணும். எதுக்குள்ள, இனி வரக்கூடிய கர்த்தருடைய அந்த நினைவு கூறுதலின் நாள்க்குள்ள இப்படி போகணும் இந்த உணர்வு. சோ இதுதான் இருக்கே ரொம்ப பிடிச்சதை நம்ம வந்து பார்க்கணும். சரி, அடுத்தது இன்னொரு பாகம் இருக்கு. இதுல ஒரு பாகம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, ஆழமான அந்த அன்பு உணர்வுக்குள்ள நம்ம வந்து போகணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு, இது முழு மனுக்குளத்துக்கும் இருக்கு, குறிப்பா விசுவாச வீட்டாருக்கு இருக்கு. ஆனா இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழம் போகும்போது இந்த விசுவாச வீட்டாருக்குள்ள இன்னைக்கு உண்மையே இந்த ஓட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள இன்னொரு உணர்வு வரணும். அது என்ன உணர்வு தெரியுங்களா, இன்னைக்கு நம்ம எல்லாம் எதனால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம்,
கிறிஸ்தனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அது உண்மை, அதோட முடிஞ்சா அந்த சாப்டர். அவருடைய ரத்தத்தினால அவன் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தான், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா அவ்வளவுதானா, இதோட முடிஞ்சா? அதோட முடியறது இல்ல. ஏன்னா அவருடைய ரத்தம் குறிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறிக்குது. என்ன என்ன விஷயம் அது? ரத்தம். அது என்ன குறிக்குது? கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலியா. அங்க அவரு ரெண்டு சிம்பிள் வச்சாருங்களா, ரெண்டு நினைவு சின்னம் வச்சாருங்களா, அப்பம் திராட்சை ரசம். அப்ப திராட்சை ரசம் நம்ம பார்க்கும் போது அவருடைய ரத்தத்துக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த ரத்தம் சொல்லும் போது அது எது குறிக்குது? பாடுகள். வெரி குட், பாடுகள். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த பாடுகளுக்குள்ள என்ன இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம் பாத்தீங்களா. அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி சொல்லும் போது அந்த பாடுகள்ல ஐக்கியமா இருக்கிறோம் அல்லவா இல்லைங்களா, அந்த ரத்தத்தின் பாடுகளுக்குள்ள நம்ம என்ன இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம் அல்லவா சொல்லாரு பாருங்க. அப்ப அந்த ரத்தம் எது குறிக்குதுன்னா, இன்னொரு நம்ம பார்க்கும் போது பாடுகள். அப்ப அந்த ரத்தம் நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ, அப்ப யாருடைய பாடுகள் நமக்கு நினைக்கு வரும்? நம்முடைய அன்பின் கர்த்தருடைய அந்த பாடுகள் நமக்கு நினைவுக்கு வரணும், வரும் இல்லைங்களா, அவர் பட்ட பாடுகள் நினைவுக்கு வரணும். அதோட அவ்வளவு தானா? அடுத்து என்ன ஆகணும், அடுத்து என்ன வரணும்? அந்த பாடுகளுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம். அந்த ஐக்கியத்தின அடையாளமா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரே பாத்திரம், ஒரே பாத்திரத்தை நம்ம எல்லாரும் பங்கு கொள்றோம் அப்படின்னா. அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, நம்ம அந்த ஒரே அந்த பாத்திரத்துல பங்குல ஒரு ஆனப்படி இல்லால, நம்ம அந்த ஒரே பாடுகளில நம்ம கூட ஐக்கியமாக இருக்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு பட்டிருக்கிற அந்த பாடுகள் நம்ம நினைக்கிறோம், அதே சமயத்துல அந்த பாடுகளில நம்மள ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பங்கு கூட நம்ம என்ன பண்ணோம், உணரணும், நினைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த பாடுகளை நினைக்கிறதுன்னு என்ன அர்த்தம் பாருங்க. இப்ப முதல்ல ஒரு பாட்டு பார்த்துட்டோம், என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம், ஒரு ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள், புரியுதுங்களா. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கிறோம். இப்ப அது என்ன குறிக்குதுன்னா, பாடுகள் குறிக்குது. கர்த்தர் இயேசுனுடைய பாடுகளை அங்க அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பாடுகளை அடையாளப்படுத்துறது ஓகே. அப்ப அந்த பாடுகளில நாம பங்காளிகளா இருக்கிறோம்னா, நம்ம பங்கு ஐக்கியமா இருக்கிறோம்னா, அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும், அதே மாதிரி பாடுகளில ஐக்கியம் எடுக்கணும், பங்கு எடுக்கணும். அதுதான் நம்ம அந்த திராட்சரசம் எடுக்கும் போது நமக்கு என்ன நினைவுக்கு வரணும், அப்பா கடந்த வருஷம் முழுக்க அந்த வாய்ப்பு எனக்கு வச்சிருந்தீங்க, ஆனா அந்த பாடுகள் நான் பட்டிருக்கிறேன்னா கொஞ்சம் அப்படியே யோசிக்கணும். சோ அதுல இன்னும் கொஞ்சம் ஆழம் என்ன பாக்கணும்னா, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பாடுகள் இருக்குது. ஆனா அதே சமயத்துல இன்னொரு ஆழமான விஷயம் என்னன்னா, கர்த்தர் இயேசு அவர் பாடுபட்டார், தனிப்பட்ட முறையில் அவர் பாடுபட்டார். ஆனா யாருக்காக பாத்தீங்களா, நமக்காக, அவருடைய விசுவாச குடும்பத்தாருக்காக. முதல்ல அவருடைய பாடு அங்க இருக்குது பாக்கணும் சரிங்களா. ஏன்னா காலை அங்க பலியிடப்படுறதுல அந்த அடையாளம் அங்க காட்டியிருக்கிறார், தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். முதல்ல அவரை பின்பற்றி வருகிற அவருடைய சபைக்கு அந்த ஒரு அருமையான பாடு அவர் பட்டிருக்கிறார். அப்ப நாம கூட பாடுபடணும், ஒவ்வொருத்தரும் அந்த பாடுகள்ல பங்கெடுக்கணும். யாருக்காக? சகோதரர்களுக்காக. சகோதரர்களுக்காக முதல்ல பாடு எடுக்கணும். உலகம் இருக்குது, இரண்டாவது கண்டிப்பா வரும், அதுல மாற்றம் இல்ல. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் தெளிவா சொல்றார், அந்த குறைவானது அந்த ஒரு பலியில் நம்ம கூட என்ன பண்றோம், அதுல நம்மளை நம்ம நினைச்சுக்கிறோம் சொல்றார். ஆனா முதல்ல அது யாருக்கு, அங்க நம்முடைய பாடுகள் அங்க இருக்கணும்னா, முதல்ல நம்முடைய விசுவாச குடும்பத்தாருக்காக முதல்ல அது நம்ம செய்யணும். அந்த பாடுகள் அவங்களுக்காக நம்ம பாடணும், ஒருத்தருக்காகவும். அதுக்கப்புறம் அந்த பாடு எப்படி ஆகணும், உலகத்தின் ஜனங்களுக்காக. சோ அந்த உலகத்தின் ஜனங்களுக்காக, ஏன்னா அவங்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு ஜீவன் கொடுத்து மீண்டும் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துற பொறுப்பு யாருக்கு இருக்கு, கர்த்தர் இயேசுவோட கூட சபைக்கு வச்சிருக்கிற அந்த பொறுப்பு அங்க கர்த்தர் இயேசுக்கு இருக்கு. அதோட கூட சபைக்கும் அந்த வாய்ப்பு வச்சிருக்கிறதுனால இப்ப இவங்க என்ன பண்ணும், அவங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் பாடுகளை அனுபவிக்கணும். பாருங்க ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ஆழமான விஷயம். நீங்க முதலாம் வால்யூம்ல எட்டாவது சாப்டர் நியாய தீர்ப்பின் நாள் அதுல போய் படிச்சீங்கன்னா இந்த விஷயங்கள் இன்னும் ரொம்ப ஆழமா கொடுக்கிறார். கர்த்தருடைய அந்த மீட்கும் பொருளால அவர் நியாயாதிபதியா உட்காருது. இதெல்லாம் டீட்டெயிலா அங்க கொடுக்கிறார். ஏன் அந்த பொறுப்பு அவர் வாங்கிட்டார், ஏன் மத்தவங்களுக்கு கிடைக்காது, ஏன் கத்திர ஏசுதான் அதுக்கா அவரு தகுதியானவரா? ஆமா, ஏன்னா அவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார். அப்ப நாம கூட இந்த உலகத்தின் ஜனங்களையோட ஜீவனோட கொண்டு வரணுமா? நம்ம கூட என்ன ஆகணும், பாடுகள் படணும், அவங்களுக்காக நம்ம ஜீவன் அங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி அது எங்க பிராக்டிஸ் ஆகணும், விசுவாச குடும்பத்தார மத்தியில அது பிராக்டிஸ் ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தது உலகத்தின் மத்தியில. சோ அதை நம்ம கொஞ்சம் ஞாபகம் அங்க வைக்கணும். ஒவ்வொரு முறை நம்ம பாடு எடுக்கும் போதெல்லாம் இது நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் பாருங்க. அப்ப இது நம்ம ஆழமா புரிந்து கொள்ளும் போது நிச்சயமா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான உணர்வு அது வெளிப்படும் மிகப்பெரிய உன்னதமான ஒரு அன்பாக. சோ இந்த ஒரு உணர்வுக்குள்ள நம்ம போகலன்னா நமக்குள்ள வெளிப்படுறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அறிவு இருக்கும், பட் அது நமக்கு எந்த விதத்திலையும் உதவி பண்ணாத ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கும். அதாவது குணலட்சணம் எந்த வகையிலும் வெளிப்பட முடியாத அளவுல தான் அங்க இருந்திருக்கும் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஆழமான உணர்வை நம்ம கொண்டு வரணும் நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற சத்தியத்தின் மூலமாக. சத்தியத்தின் மூலமா தான் வரும், வேற எந்த அறிவின் மூலமா வராது. வரணும், அது வந்து அது பெருகணும். அந்த உணர்வு பெருகும் போது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்குள்ள அங்க நடைபெறும் பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.